கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. தொண்டையானது சரியில்லை, அதனால் நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் கவனமாய் கேட்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. இந்த உபாச ஜபத்துக்கு பிரயோஜனமாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேதவசனம் யாத்திராகமம் 17:8 வாசிக்கலாம். யாத்திராகமம் 17:8.
அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோட யுத்தம் பண்ணு, நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோட யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாயிருந்தது. யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறியடித்தான். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டியதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான்.
சரி, இந்த வசனத்திலே அமலேக்கியர்களை எப்படி யோசுவா முறியடித்தான் என்று வாசிக்கிறோம். உங்களுக்கு கொடுக்க போகிற செய்தியின் தலைப்பு என்னவென்றால், தேவன் மனவாட்டி மூலம் அமலேக்கியர்களை அழித்தல். God destroying the Amalekites by the bride. தேவன் அமலேக்கியர்களை மனவாட்டியின் மூலமாக அழித்து போடுகிறார். God destroying the Amalekites by the bride. மனவாட்டியின் மூலமாக அமலேக்கியர்களை தேவன் நிர்மூலமாக்குகிறார் என்ற தலைப்பிலே உங்களுக்கு செய்தியை கொடுக்க விரும்புகிறேன். அமலேக்கியர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வந்தார்கள். மோசே மலை உச்சியிலே போய் தன் கண்கள் கைகளை ஏறெடுத்திருக்கும் பொழுது யோசுவா ஜெயித்தான். அமலேக்கியர்கள் தோல்வி அடைந்தார்கள். அவனுடைய கை தளர விடும் பொழுது அமலேக்கியர்கள் ஜெயித்தார்கள். அதனால் ஊரும் ஆரோனும் மோசையினுடைய கைகளை தூக்கி பிடித்தார்கள். சூரியன் அஸ்தமிக்கு மட்டும் அவனுடைய கையை ஒரே நிலையாக தூக்கி பிடிக்கும் பொழுது யோசுவா அவர்களை பட்டை கருக்கினாலே ஜெயித்தான். அமலேக்கியர்கள் அழிக்கப்பட்டார்கள். அப்பொழுது கர்த்தர் என்ன சொல்லுகிறார், 14 வாசிக்கலாம்.
பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. அமலேக்கை வானத்தின் கீழுங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார்.
இதை நினைவு கூற வேண்டும். இது ஒரு சாதாரண காரியம் அல்ல, இது ஒரு முக்கியமான காரியம். இதை மறந்து போகக்கூடாது. ஆனால் இதை நினைவு கூறும்படி நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. இதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவா செவி கேட்கும்படி அதை வாசிக்க வேண்டும். ஏனென்றால் மோசே காலம் முடிவடைகிறது. பின்பு யோசுவா தான் இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்கு வழி நடத்துகிறான். யோசுவா செவிகள் கேட்கும்படி இதை வாசி. அமலேக்கை வானத்தின் கீழங்கு இராதபடி நாசம் பண்ணுவேன். அமலேக்கை வானத்தின் கீழ் இராதபடி நான் நாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரைட் திஸ் ஃபார் எ மெமோரியல் இன் எ புக், ஃபார் ஐ வில் அட்டர்லி புட் அவுட் த ரிமெம்பரன்ஸ் ஆஃப் அமலேக் ஃப்ரம் அண்டர் ஹெவன். அமலேக்கி நான் வந்து வானத்தின் கீழே இராதபடி நான் வந்து நாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டான். பதினாறாம் வசனத்தை வாசிக்கலாம்.
மோசே ஒரு பலிபீடத்தை கட்டியதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான்.
அமலேக்கிற்கு விரோதமாக தலைமுறை தலைமுறையாக அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். The Lord hath sworn that the Lord will have war with Amalek from generation to generation. தலைமுறை தலைமுறை தோறும் அமலேக்கோடு யுத்தம் நடக்கும். இந்த உபாச ஜபத்திலே நான் இதை சொல்ல விரும்புகிறேன். அருமையானவளே, முதலாவது முறையாக அமலேக்கியர்கள் இஸ்ரேல் ஜனங்களை அட்டாக் பண்ணுகிறார்கள். This is the first time that they attacked in the journey. இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் மேக சம்பத்தினாலும் அக்னி சம்பத்தினாலும் அவளை வழி நடத்துகிறார். God is leading them. Promised land நோக்கி அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். He is moving them to the promised land. இப்பொழுது அபிமெலேக் கம்ஸ் டவுன் டு ஃபைட் அகைன்ஸ்ட் தம். அமலேக்கியர்கள் அவர்களுக்கு விரோதமாக வந்து யுத்தம் செய்ய விரும்புகிறார்கள். கர்த்தர் வந்து அங்கே பெரிய ஜெயத்தை கொடுத்தார். கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் அதை எழுதும்படியாக சொல்லுகிறார். புஸ்தகத்தில் எழுத வேண்டும், இதை மறந்துவிடக்கூடாது. அமலேக்கியரோடு கூட தலைமுறை தலைமுறை யுத்தம் நடக்கும். நான் அவர்களை வானத்தின் கீழ் இராதபடி முற்றிலும் அழித்து போடுவேன் என்று சொல்லுகிறார். ஐ எம் கோயிங் டு கம்ப்ளீட்லி டிஸ்ட்ராய் அமலேக். அமலேக்கியர்களை வானத்தின் கீழ் இராதபடி முற்றிலும் அழித்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால் அமலேக்கியர்கள் இஸ்ரவேலருக்கு விரோதியாக மாறினார்கள். They became the first enemies of Israel. இங்கே ஒரு அடையாளமாக சிம்பலாக காண்பிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் மேக சம்பத்தினாலும் அக்னி சம்பத்தினாலும் வழி நடத்தப்பட்டு கொண்டு போகிறார்கள். அந்த நேரத்தில் இவன் குறுக்க வருகிறான். அது வந்து ஃபஸ்ட் எக்ஸடஸ், முதலாம் யாத்திரை எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு போவது. ரெண்டாம் யாத்திரையானது யூத மார்க்கத்திலிருந்து பேப்டிசம் ஆஃப் த ஹோலி கோஸ்ட் வருவது. மூன்றாம் யாத்திரை வந்து நம்ம பேப்டிசம் ஆஃப் த ஹோலி கோஸ்டுக்கு வருகிறோம். சாபனத்துலேருந்து பேப்டிசம் ஆஃப் த ஹோலி கோஸ்ட் வருகிறோம். பின்பு நமக்கு பாடி சேஞ்ச் அண்ட் ராப்சர் கிடைக்கிறது. இது வந்து மூன்றாம் யாத்திரை. இல்லை, முதலாம் யாத்திரை நமக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு வருகிறார்கள். இங்கே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் அவன் இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வருகிறான். அவன் பாளையத்தின் சில பின்பகுதியிலே வருகிற சிலரை வெட்டி போட்டான். அவர்கள் பலவீனமாக இருக்கிறார்கள், விடாய்த்திருக்கிறார்கள், சோர்ந்து போய் இருக்கும் பொழுது சிலரை அவன் வெட்டி போட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இல்லை, கர்த்தர் வந்து இந்த காரியத்தை வந்து மனசில் வச்சிருக்கிறார். இந்த அமலேக்கியர்கள் வேணுமென்றே சண்டைக்கு வருகிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரயாணத்தை தடை செய்ய வருகிறார்கள். அவர்களுக்கு இடையூறாக வருகிறார்கள். வீண் சண்டைக்கு அவர்கள் வந்ததினாலே அவர்களை ஆண்டவர் மனசில் வச்சிருக்கிறார். அவர்கள் சிலரை வெட்டியும் போட்டு விட்டார்கள். உபாகமம் 25:17 வாசிக்கலாம்.
எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து நீ இழைத்து விடாய்த்திருக்கையில் பின் வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு.
பின் வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம் வெட்டினான். He feared not God. அவன் கர்த்தருக்கு பயப்படாமல் அதை செய்து விட்டான். இதனால் நான் என்னுடைய மனசில் வச்சிருக்கிறேன், அமலேக்கியர்களோடு கூட தலைமுறை தலைமுறைக்கு யுத்தம் உண்டு. அவருடைய பேரை வானத்தின் கீழே இராதபடி நான் சங்கரித்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள், அமலேக்கியர் ரெபிதீம் என்ற இடத்துல வரும்பொழுது யுத்தத்துக்கு வந்தார்கள். அப்பொழுது மோசே என்ன சொல்லுகிறான் என்றால், யோசுவாவை பார்த்து நீ போய் அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணு, நான் வந்து நாளைக்கு மலை உச்சியிலே போய் அங்கே யுத்தம் எப்படி நடக்கிறது என்று நான் பார்ப்பேன். ஆரோனும் ஊர் என்கிறவனும் மோசையோடு கூட மலை உச்சிக்கு வருகிறாங்க. அப்பொழுது யோசுபா வந்து மலை அடிவாரத்திலே யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறான். மோசே அதை பார்க்கும் பொழுது தன் கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்துகிறான். தன் கைகளை உயர்த்தும் பொழுது இதோ இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயிக்கிறார்கள். அவனுடைய கைகள் டயர்டாகி கீழே போக போக இதை என்ன செய்கிறார்களோ அமலேக்கர்கள் ஜெயிக்கிறார்கள். எவ்வளவு நேரம்தான் மோசை கையை உயர்த்தி கொண்டிருக்க முடியும்? அவனால் ரொம்ப நேரம் உயர்த்தி கொண்டிருக்க முடியலை. அவனுடைய கைகள் சோர்ந்து போனது, அவனும் டயர்ட் ஆயிட்டான். இந்த ஆரோனும் ஊரும் என்ன செய்கிறார்கள் என்றால் பார்க்கிறார்கள் ஜெயா எங்கே இருக்கிறது. யோசுவா பட்டயத்தினாலே அவன் யுத்தம் பண்ணதுனாலே ஜெயம் இல்லை. ஜெயம் வந்து மோசையினுடைய கைகளில் தான் இருக்கிறது. மோசே கை உயர போச்சுன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயிக்கிறார்கள். மோசே கை தளர்ந்து போகும் பொழுது இஸ்ரவேலர்கள் தோல்வி அடைகிறார்கள். அவன் பாளையத்திலே பின்பகுதியில் வந்த பலவீனர்களை சிலரை வெட்டிவிட்டான். அதனால் என்ன சொல்லுங்கள், கொஞ்சம் அங்கே சேதம் ஏற்பட்டது. மோசையின் கைகள் அசரும் பொழுது அங்கே அமலேக்கர்கள் ஜெயிக்கிறார்கள். அதனாலே ஊரும் ஆரோன் என்கிறதான ரெண்டு பேரும் பார்த்தார்கள் ஜெயம் வந்து யோசுவா பட்டயத்தை வைத்து யுத்தம் பண்ணுவதனால இல்லை, ஜெயம் வந்து மோசையின் கையில் இருக்கிறது. ஆமென். மோசையின் கைகள் உயர வேண்டும். அவன் டயர்ட் ஆயிட்டான். எத்தனை மணி நேரம் கையை உயர்த்திக்கிட்டு இருக்க முடியும்? அவனால் உயர்த்தி கொண்டிருக்க முடியாது. நீங்கள் ஒரு மணி நேரம் கையை உயர்த்தி கொண்டிருக்க முடியுமா? முடியாது. சிலர் ரொம்ப நேரம் முழங்கால் போடுறாங்க. ஒரு காலத்தில் நான் முழங்கால் போட்டேன், இப்போ என்னால் முழங்கால் போட முடியலை. ரொம்ப நேரம் முழங்காலில் நம்ம நிற்க முடியுமா? நிற்க முடியாது. ரொம்ப நேரம் கைகளை உயர்த்த முடியுமா? உயர்த்த முடியாது. மாம்சமானது பலவீனம் உள்ளதாக இருக்கிறது. அதனால் என்ன செய்தாலும் ஒரு பெரிய கல்லை கொண்டு வந்தார்கள். உயரமான கல்லை கொண்டு வந்து அங்கே அதை வச்சு மோசே அதில் உட்கார முடியாது செய்தார்கள். பின்பு ஆரோன் ஒரு கையை தூக்கி கொண்டிருக்கிறான். இதோ ஊர் என்கிறவன் இன்னொரு கையை தூக்கி பிடிக்கிறான். இப்படி ரெண்டு பேரும் கையை வந்து மோசே கையை உயர்த்தி பிடிக்கிறாங்க. இப்பொழுது கை கீழே போகாது, ஏனென்றால் ரெண்டு பேர் அந்த கையை உயர்த்தி பிடிக்கிறாங்க. அப்படி பிடிக்கும் பொழுது சூரியன் அஸ்தமிக்க மட்டும் அவனுடைய கையை உயர்த்தி பிடித்தார்கள். இதோ முற்றிலுமான ஜெயம் கிடைத்தது. ஆமென்.
ஆமென்.
எதுக்காக இது எழுதியிருக்கிறது அருமையானவளே? நம்ம ஜபத்தில் சோர்ந்து போகக்கூடாது. நமக்காக மாத்திரம் நாம் ஜபிச்சா போதாது. நம்ம ஜபத்தில் மற்றவங்க நம்ம தாங்க வேண்டும். மோசே மட்டும் எல்லாம் செய்ய முடியாது. அவனுடைய கையை உயர்த்தி பிடிப்பதற்கு அங்கே ஆரோனும் ஊரும் அவசியமாக இருந்தது. அல்ல, கைகளை உயர்த்துவது என்பது எதுக்கு அடையாளமாக இருக்கிறதால் ஜபத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. ஜபத்தில் நம்ம குறைஞ்சி போகக்கூடாது. ஒரு நாளைக்கு நம்ம ஒரு மணி நேரம் ஜபிச்சோமான்னு பார்க்கணும். இந்த வாரம் ஆறு நாள் இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை நம்ம முழுசும் ஆராதனை செய்கிறோம். ஆறு நாளில் எத்தனை நாள் நம்ம ஒரு மணி நேரம் ஜபம் பண்ணோம்? ஆறு ஜபம் பண்ணோமா, அல்லது அஞ்சு பண்ணோமா, அல்லது ஒன்று கூட பண்ணலையா? நம்ம எல்லாம் யோசித்து பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில் ஜபம் குறைந்து விட்டதென்றால் நமக்கு தோல்வி வரும். நம்முடைய வாழ்க்கையில் வந்து ஜபம் அதிகமானால் அங்கே கையை உயர தூக்கி பிடிக்கும் பொழுது ஜெயம் கிடைக்கும். அல்ல, யோசுவா பட்டயத்தை வைத்து யுத்தம் பண்ணுகிறான். நம்ம உலக காரியங்களுக்காக நம்ம போராடுகிறோம். எவ்வளோ காரியங்களுக்காக நம்ம பிரயாசப்படுகிறோம். ஆனால் அது நம்முடைய பிரயாசத்தினால அல்ல, அது நம்முடைய ஜபத்தில் இருக்கிறது. ஆமேன்.
ஆமேன்.
அதுக்கு தான் உபாச ஜபம் வச்சுருக்கிறோம், விழிப்பு ஜபம் வச்சுருக்கிறோம், வெள்ளிக்கிழமை ஜபம் வச்சுருக்கிறோம். அதிக ஜபம் நம்ம சபையில் வைத்திருக்கிறோம். நம்முடைய சபையில் ஜபம் குறைஞ்சிட்டு இருந்தால் நம்ம தோல்வி அடைவோம். சாத்தான் ஜெயிச்சிருவோம். அமலேக்கர்கள் ஜெயிச்சிருவாங்க. இங்கே அமலேக்கர்கள் என்ன செய்தாங்க, பாளையத்தின் பின்பகுதியில் வர்ற சிலரை வெட்டி போட்டாங்களோ. அதே போல் ஆவியில் சிலர் வந்து பின்தங்கி இருப்பாங்க. நல்ல முழு இதயத்தோடு முழு பலத்தோடு ஆண்டவரை தேட மாட்டாங்க. அப்படியே பின்வாங்கி போகிறவங்களை பிசாசு வெட்டி போட்டுருவோம், அவங்கள ஜெயிச்சிருவோம். நம்ம எப்பொழுதுமே முன்னணியில் நிற்கணும், நம்ம எப்பவுமே ஃப்ரண்ட் லைனில் நிற்கணும். நம்ம ஃப்ரண்ட் லைனில் நின்னோம்னா பிசாசு நம்மளை வெட்டி போட முடியாது. அந்த பாளையத்தின் பின்பகுதியில் வருகிற பலவீனரை அவன் வெட்டி போட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குது என்றால், அமலேக்கியன் வந்து பயப்படவில்லை, ஹீ ஃபியர்ட் நாட் காட். இஸ்ரவேல் ஜனங்களோடு மேகசமாக அக்கிரிசமாக இருக்கிறது. அவங்களோடு ஒரு மோசை என்ற தீர்க்கதரிசி வழி நடத்தி கொண்டு போகிற இவ்விதமாக கர்த்தர் அவர்களை எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கியிருக்கிறார். சிவந்த சமுத்திரத்தை அவர்கள் கடந்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய ஜனங்கள், அவங்க கூட போய் நம்ம யுத்தத்துக்கு போகலாமா? யுத்தத்துக்கு போனால் நமக்கு ஜெயம் கிடைக்குமா? ஆண்டவர் அவங்களுக்காக யுத்தம் பண்ணுவாரேன்னு ஒரு கொஞ்சம் கூட பயம் இல்லை. தேவனுடைய ஜனங்களுக்கு நாம் பயப்பட வேண்டும், கர்த்தருக்கு நம்ம பயப்பட வேண்டும். கர்த்தருக்கு விரோதமான காரியங்களோட கூட நம்ம ஃபைட் பண்ணக்கூடாது. இவன் கர்த்தருக்கு பயப்படாதபடி, ஹீ ஃபியர் நாட் காட், அதனால் அவன் யுத்தத்துக்கு வந்தான். வேணுனே யுத்தத்துக்கு வருகிறான், மீன் சண்டைக்கு வருகிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தை சுதந்திரிக்க போய்கொண்டிருக்காங்க. தேவர் இந்த லைன் ஆஃப் டியூட்டி வார்த்தையின் வரிசையில் போய்கொண்டிருக்கிறாங்க. அவங்க ஆவியிலே முன்னேறி கொண்டு போகிறாங்க. அவங்க ராப்சரை நோக்கி போயிருக்கிறாங்க, போய்கொண்டிருக்கிறாங்க. அவங்கள போயிட்டு ஏன் குறுக்க வருது? அதனால் கர்த்தருக்கு அது கோபம் உண்டது. அதனால் அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், ஜோசுவாவுக்கு என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்கள் வந்து அந்த தேசத்தில் போய் சேர்ந்த பிறகு, நீங்கள் செட்டில் ஆன பிறகு, நீங்கள் கானான் தேசத்தை சுதந்திரித்து கொண்ட பிறகு, நீங்கள் ராஜ்யபாரத்தை ஆரம்பித்த பிறகு, அந்த அமலேக்கியனை மறந்து விடாதங்க. அவன் வந்து உங்களுடைய பாதையில் குறுக்க வந்தான். அதனால் அவனோடு நீங்கள் யுத்தம் பண்ண வேண்டும். வானத்தின் கீழ் இராதபடி அவனுடைய பேரை நீங்கள் அழித்து போட வேண்டும். அமலேக்கியர்களை முற்றிலுமாக சங்காரம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் அங்கே சொல்லியிருக்கிறார். இதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும், இதை மறந்து விடக்கூடாது. The commission was to Joshua and to the Israelites. Israel ஜனங்களுக்கும் ஜோசுவாவுக்கும் ஆண்டவர் கொடுக்கிறார். He was going to fulfill through his people. அந்த ப்ராமிஸை வந்து தம்முடைய ஜனங்கள் மூலமாக அவர் நிறைவேற்ற போகிறார். Don't forget what Amalek did. Amalek செய்ததான காரியங்களை நீங்கள் மறவாதிருங்கள். அவன் தேவனுக்கு விரோதியாக இருக்கிறான். அவனுடைய பேரை வானத்தின் கீழ் இராதபடி நீங்கள் சங்கரித்து போட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். பாருங்க, நம்ம இன்னைக்கு தேர்ட் எக்ஸடஸில் இருக்கிறோம். ராப்சரை நோக்கி நம்ம போய்கொண்டிருக்கிறோம். சாத்தான் எப்பொழுதுமே நமக்கு அகைன்ஸ்டாக இருக்கிறான். அமலேக்கியர்கள் வந்து சாத்தானுக்கு அடையாளமாக இருக்கிறார்கள். நமக்கு எப்பொழுதுமே ஒரு போராட்டம் உண்டு. அவங்க நேச்சுரல் வார் செய்தாங்க, நம்ம ஸ்பிரிச்சுவல் வார் செய்தோம். எபேசியர் 6:12 நீங்கள் வாசிக்கும் பொழுது, மாம்சத்தோடு இரத்தத்தோடு மாத்திரமல்ல, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலம் உள்ள பொல்லாத ஆவியின் சேனைகளோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு. தீங்கு நாளில் நீங்கள் அவளை எதிர்த்து நிற்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவளாய் நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாகவும் நீதி என்னும் மார்க்க வசத்தை தரித்தவர்களாகவும் சமாதானத்துக்குரிய சுவிசேஷம் என்னும் பாதரட்சியை உங்கள் கால்களிலே தொடுத்தவர்களாகவும் எல்லாவற்றுக்கும் மேலாக பொல்லாங்கானையும் அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நெல்லுங்கள். ரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அதுக்கு பிறகு 18 முக்கியமான வசனம், எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மனவிருதியோடு பசுத்தவான்களுக்கு பண்ணும் வேண்டுதலோடும் விழித்திருங்கள். பாருங்க, எவ்வளோ ஆயுதங்களை கொடுக்கப்பட்டிருக்கு நமக்கு, எவ்வளோ போராட்டம் இருக்குது, மாம்சத்தோடு போராட்டம் இருக்கிறது நமக்கு, வானமண்டலத்தில் பொல்லாத ஆவியின் சேனையோடு போராட்டம் இருக்கிறது. அதனால் சர்வாயுத வர்க்கங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். 18 வசனத்தில் நீங்கள் ஆவியிலே ஜெபம் பண்ண வேண்டும். எந்த சமயத்திலும் ஆவியிலே ஜெபம் பண்ண, ஜெபம் நம்ம வாழ்க்கையில் குறையக்கூடாது. அப்பொழுது அமிலேக்கர் மேற்கொண்டுருவாங்க, மாம்சம் மேற்கொண்டுரும், உங்கள்கிட்ட இருக்க தீய சுபாவங்களெல்லாம் அவங்க மேற்கொண்டுரும், உங்களுடைய கோபம் வரும், ஆவேசம் வரும், தீய சுபாவங்கள்லாம் வந்துடும். ஏன்னா இவங்க வாழ்க்கையில் ஜெபம் இல்லை. ஸ்வீட்டன் யுவர் டெம்பர் பை ப்ரேயர் என்று பிரதர் பிரனாஸ் சொல்கிறார். உன்னுடைய கோபத்தை வந்து ஜெபத்தினால நீ அதை இனிமையாக மாற்று. அதனால் ஒருத்தருக்கு அதிக கோபம் வருதுன்னா அவங்க வாழ்க்கையில் ஜெபம் இல்லைன்னு அர்த்தம். இல்லை, நமக்குள்ள நிறைய தீய சுபாவங்கள் இருக்கிறது, அதெல்லாம் நம்ம ஜெயிக்கணும். மாம்சத்தின் கிரியைகள் இருக்கிறது, மாம்சத்தின் கிரியைகள் 19 காரியங்கள் இருக்கு. நான் அந்த 19 மனப்பாடம் பண்ணியிருக்கிறேன். ஆவியின் கனிகள் 9 இருக்கிறது. அதனால் இந்த 19 காரியங்களும் நம்மளை மேற்கொள்ளாதபடி நம்ம அதை வந்து ஜபத்தினால தான் அதை சரி பண்ண முடியும். அப்பொழுது இந்த ஆவியின் கனிகள் 9 கலாத்தியர் 5 எழுதியிருக்கிறது. இந்த 9 நம்முடைய வாழ்க்கையில் வரும். நீங்கள் ஜெபிக்கிறவங்களாக இருந்தால் உங்களுக்கு ஆவியின் கனிகள் வரும். ஜெபிக்கிறவங்களாக இல்லைன்னா எல்லா விதமான முரட்டு சுபாவங்களும் எல்லா ஆவேசங்களும் வீண் பேச்சுகளும் இதோ என்ன சொன்னால் எல்லா விதமான மாம்சத்தின் கிரியைகள் நம்மளை தலை தூக்கிடும். அதான் அமலேக்கியர்கள். இந்த அமலேக்கியர்களை வந்து இதோ பட்டயத்தை கொண்டு யோசுவா யுத்தம் பண்ணுகிறான், தேவனுடைய வார்த்தையை கொண்டு யுத்தம் பண்ணுகிறோம், தேவனுடைய வார்த்தை பட்டயமாக இருக்கிறது, அதோடு சேர்ந்து ஜபமும் தேவை. அதனால் இங்கே வந்து மோசே வந்து கைகளை ஏறெடுக்கும் பொழுது ஜெயம் கிடைக்கிறது. யோசுவா பட்டயத்தை வைத்து யுத்தம் பண்ண வேண்டும், ஆனால் அதே சமயத்தில் அதை மட்டும் போதாது, அங்கே மோசே கைகளை ஏறெடுக்க வேண்டும். அதே போல் இங்கே வந்து நம்ம என்ன வாசிக்கிறோம், எபேசியர் 6:12-17 வரைக்கும் அந்த ஆயுதங்களை குறித்து எழுதியிருக்கு. 18 வசனத்தில் ஜபத்தை பற்றி எழுதியிருக்கு. பட்டயமும் அவசியம், ஜபமும் அவசியம், வார்த்தையும் அவசியம், ஜபமும் அவசியம். அப்போதான் அந்த அமலேக்கியர்களை வந்து ஜெயிக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில் அமலேக்கியர்கள் வந்து தலைமுறை தலைமுறைக்கு எதோறும் யுத்தம் உண்டு. அவர்களை முற்றிலுமாக நீ வந்து டிஸ்ட்ராய் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார். அட்டர்லி டிஸ்ட்ராய் ஆல் த அமலேக்கிட்ஸ். முற்றிலுமாக நீங்கள் வந்து அவனை மேற்கொள்ள வேண்டும். இப்பொழுது உங்கள் கையில் செல்போன் வந்துச்சுன்னா அது ஒரு அமலேக்கி, நீங்கள் அதுக்கு அடிமை ஆயிடுவீங்க. நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அது செல்போனை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அது ஒரு அமலேக்கி. அவனை ஜெயிக்கணும்னா ஜபம் தேவை, தேவனுடைய வார்த்தையும் தேவை, ஜபமும் தேவை. அதனால் தலைமுறை தலைமுறையோரும் யுத்தம் உண்டு, வாழ்நாள் முழுசும் யுத்தம் உண்டு. நீங்கள் வந்து அவனை முற்றிலுமாக ஜெயிக்க வேண்டும். மணவாட்டி கடைசியாக அமலேக்கியர்களை முற்றிலுமாக ஜெயிக்கிறாள். அதுதான் பிரசங்கத்தினுடைய முடிவு. இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் அவளை அங்கே தேசத்தை கைப்பற்றி அங்கே செட்டில் ஆயிட்டாங்க. 12 கோத்திரத்தாரும் செட்டில் ஆகிவிட்டாங்க. யோசுவா காலம் முடிந்து விட்டது, நியாயாதிபதிகள் காலமும் முடிந்து விட்டது. சாமுவேல் கடைசி நியாயாதிபதி. இஸ்ரவேல் ஜனங்கள் சாமுவேல்கிட்ட வந்து நீர் எங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது சாமுவேல் சவுலை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்துகிறான். சவுல் இப்பொழுது செட்டில் ஆகிவிட்டான், அவன் ராஜாவாய் மாறிவிட்டான். He was the first king of Israel. ஜனங்கள் எல்லாருமே ஒரு ராஜாக்கில் இருக்கிறாங்க. 12 கோத்தரத்தாரும் கானான் தேசத்தில் செட்டில் ஆகிவிட்டாங்க. ஆண்டவர் அவங்கள பிளேஸ் பண்ணிவிட்டாங்க. நான் கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார், நீ போய் அந்த தேசத்தில் சேர்ந்த பிறகு அமலேக்கியர்களை மறந்து விடாது, நீ எல்லாமே செட்டில் ஆன பிறகு அமலேக்கியர்களோடு யுத்தம் பண்ண வேண்டும். கர்த்தர் ஏற்கனவே அங்கே ப்ராமிஸ் சொல்லியிருக்கிறார். அதனால் சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன பண்ணுகிறார் என்றால் சவுல்ட்ட வந்து சொல்லுகிறார், அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் வழி நடந்து வரும் பொழுது அமலேக்கியன் வந்து குறுக்க வந்தான், வழி மறித்தான், அதனால் அவனை வந்து விடக்கூடாது, முற்றிலுமாக சங்காரம் பண்ண வேண்டும். இப்போ நம்ம செட்டில் ஆயிட்டோம், செட்டில் ஆன பிறகு அந்த யுத்தத்தை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் என்பதை சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலுக்கு ரிமைண்ட் பண்ணுகிறோம். 15 அதிகாரம் முதல் சில வசனங்களை வாசிக்கலாம்.
பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே, இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக் அவர்களுக்கு வழி மறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதுகளையும் கொன்று போட கடவா என்கிறார் என்று சொன்னான்.
சரி பாருங்க, சாமுவேல் வாஸ் கோயிங் டு கிவ் எ கமிஷன் டு சவுல். சவுலுக்கு ஒரு கட்டளை கொடுக்குறான், நீ என்ன செய்யணும், அமலேக்களோடு யுத்தம் பண்ண வேண்டும், அவன் வழிமறித்த செய்கைகளை மனதில் வைத்திரு, ஆண்டவர் மனசில் வச்சிருக்கிறார், அதனால் நீ அவங்களோடு கூட யுத்தம் பண்ண வேண்டும், அந்த அமலேக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரிக்க வேண்டும், அவன் மேல் இறக்கம் வைக்கக்கூடாது, புருஷர்களையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும், குழந்தைகள்னால் பால் குடிக்கிற குழந்தைகள், பைபிளில் அவிதமாக எழுதியிருக்குது. நவ் கோ அண்ட் ஸ்மைட் அமலேக் அண்ட் அட்டர்லி டிஸ்ட்ராய் ஆல் தட் தே ஹேவ் அண்ட் ஸ்பேர் தெம் நாட் பட் ஸ்லே போத் மேன் அண்ட் உமன் இன்ஃபேண்ட் அண்ட் சக்லிங். சக்லிங் என்றால் பால் குடிக்கிற குழந்தைகள், அதை கூட நீ மீதி வைக்கக்கூடாது. ஆக்ஸ் அண்ட் சீப் கேமல் அண்ட் ஆஸ் ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் கழுதைகள் எல்லாவற்றையும் அட்டாலி டிஸ்ட்ராய்தம், அவங்கள முற்றிலுமாக அழிக்க வேண்டும். கர்த்தர் வந்து சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக அந்த கமிஷனை நிறைவேற்றும்படியாக சொல்லுகிறார். God made this promise. God established it. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை நிலைவரப்படுத்தி இருக்கிறார். இப்பொழுது அவர்கள் யுத்தத்துக்கு போக வேண்டும். அப்பொழுது சவுல் என்ன செய்கிறான் என்றால் யுத்தம் செய்கிறான். 7 வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
அப்பொழுது சவுல் ஆவிலா துவக்கி எகிப்திற்கு எதிரே இருக்கிற சூருக்கு போகும் எல்லை மட்டும் இருந்த அமலேக்கரை மடங்கடித்து அமலேக்கரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடே பிடித்தான். ஜனங்கள் யாவரையும் பட்டய கறிக்கினாலே சங்காரம் பண்ணினான். சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டார்கள்.
சரி பாதும், இங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி சொன்னதை அவன் முழுசுமாக கடைப்பிடிக்கல. பார்ஷியல் ஒபீடியன்ஸ் ஹஸ் ஸ்டாப்ட் த ப்ராமிஸ் ஆஃப் காட். அவனுடைய கொஞ்சம் ஒரு பகுதி கீழ்ப்படிந்தான், முழுசும் கீழ்ப்படியல். நீ வந்து புருஷர்களையும் இஸ்ரீகளையும் குழந்தைகளையும் பிள்ளைகளையும் மாடு ஆடுகளையும் கழுதைகளையும் ஒட்டகங்களையும் எல்லாவற்றையும் அட்டாலி டிஸ்ட்ராய்தம் என்று சொல்லும் பொழுது இவன் வந்து அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை துண்டித்து போட மனசில்லாதபடி உயிரோடு வைத்து கொண்டான். அது மாத்திரமல்ல, ஆடு மாடுகளிலே முதல் தரமானதையும் ரெண்டாம் தரமானதையும் அவன் அழித்து போட மனதில்லாமல் அதையெல்லாம் வந்து தப்ப வைத்து அற்பமானவைகளையெல்லாம் அழித்து போட்டான் என்று நம்ம 9 வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார், நீ முற்றிலுமாக எல்லாத்தையும் அழித்து போகணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கம்ப்ளீட்டாக கீழ்ப்படிய வேண்டும். டோட்டல் ஒபீடியன்ஸ் டு த வேர்ட் ஆஃப் காட். ஆண்டவர் ஜோசுவாவுக்கு அந்த கமிஷன் கொடுத்தார், மோசே மூலமாய் கொடுத்தார், சாமுவேல் அதை ரிமைண்ட் பண்ணுகிறான், நீ வந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு ஃபுல்லாக கீழ்ப்படிய வேண்டும். டு ஃபுல்ஃபில் த ஃபுல் வேர்ட் ஆஃப் காட், த தேவனுடைய வார்த்தையை முழுசுமாக நிறைவேற்ற வேண்டும் அப்படி என்று சொல்லும் பொழுது இவன் என்ன செய்கிறான் என்றால் தன்னுடைய சுய புத்தியின்படி தன்னுடைய செல்ஃபில் படி முதல் தரமானதையெல்லாம் அவன் கொன்று போடவில்லை அதை தப்ப வைத்து விட்டான் ஆகாகையும் உயிரோடு வைத்து விட்டான் இது வந்து அவன் செய்த காரியம் முற்றிலுமாக அது தவறானதாக இருக்கிறது தேவனுடைய வார்த்தைக்கு முற்றிலும் கீழ்ப்படியும் சொல்லும் பொழுது சிலர் பாதி கீழ்ப்படிவாங்க பாதி கீழ்ப்படிய மாட்டாங்க முழுசுமாக கீழ்ப்படியணும் டோட்டல் சரண்டர் பண்ண வேண்டும் தேவனுடைய வார்த்தையை நாம் முற்றிலுமாக நிறைவேற்ற வேண்டும் தேவன் அதை எதிர்பார்க்கிறார் இப்பொழுது சாமியல் திக்குதிசைங்க வரும் பொழுது அவன் உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்தேன் அமலேக்கர்களை நான் வந்து சங்கரித்து போட்டேன் அப்படியானால் என் காதில் விழுகிற ஆடு மாடு சத்தம் என்னன்னு கேட்குறான் ஜனங்கள் சொன்னாங்க கத்தருக்கு பலி செலுத்தும்படியாக ஆடு மாடுகளை நல்ல ஆடு மாடுகளை நம்ம உயிரோடு வைத்திடலாம் கத்தருக்கு பலி செலுத்தும்படியாக ஜனங்கள் பேச்சை கேட்டு நான் வந்து அந்த ஆடு மாடுகளெல்லாம் கொஞ்சம் உயிரோடு வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் அப்பொழுது சாமியில் என்ன சொல்லுகிறார் ஒபீடியன்ஸ் இஸ் பெட்டர் தேன் சாக்ரிஃபைஸ் பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமமானது நீர் கர்த்தருடைய வார்த்தைக்கு முழுசுமாக கீழ்ப்படியலை அறகுறையாக கீழ்ப்படிந்திருக்கிறீர் அது மாத்திரமல்ல ஆகாகோடு கூட இவன் பேசி கொண்டிருக்கிறான் சிரித்து பேசிக்கிட்டு இருக்கிறான் அமலேக்கின் ராஜாவை கொன்று போடவில்லை சாமியல் திக்குதர்சி அங்கே வந்தான் ஆகாகை அவன் துண்டித்து போட்டான் பின்பு சாமியல் திக்குதர்சி என்ன சொல்லுகிறார் என்றால் நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ முழுசுமாக கீழ்ப்படியாதனால தேவன் உன்னுடைய ராஜ்யத்தை வந்து அதை உன்னிடத்துலேருந்து பிடுங்கி உன்னை விட ஒரு நல்ல ஒரு மனுஷனுக்கு அதை கொடுக்க போகிறார் அதனால் உன்னுடைய ராஜ்யத்துக்கு ஒரு முடிவு வரும் உன்னுடைய ராஜ்யமானது வேற ஒருத்தருக்கு அது கொடுக்கப்படும் என்று அங்கே சாமியல் திக்குதர்சி சொல்லுகிறார் பாருங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால சவுல் தன்னுடைய ராஜ்ய பாரத்தை இழந்து போனான் அவனுடைய குடும்பத்தாரும் அதை இழந்து போனார்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு முழுசுமாக கீழ்ப்படிய வேண்டும் மோசே ஆண்டவர் அழைக்கும் பொழுது அவன் பலவிதமான சாக்கு போக்குகளை சொல்லுகிறான் என்னால் வந்து அதுக்கு தகுதி கிடையாது என்னால் அது முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் பரவாயில்ல அவன் சொல்கிறான் ரைட்டு அவன் தன்னுடைய குறையை உணர்றான்னு நினச்சிக்கிட்டு இருந்தார் கடைசி அவன் என்ன சொல்கிறான் வேற யாராயிலும் அனுப்புவோம் அப்படிங்கிறான் நான் போகலை வேற யாராயிரும் நீர் அனுப்புவோம் என்று சொல்லும் பொழுது ஆண்டவருக்கு கோபம் வந்து விட்டது யாத்ராமன் 4:13-14 வாசிக்கலாம்
அதற்கு அவன் ஆண்டவரே நீர் அனுப்ப சித்தமாக இருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றான் அப்பொழுது கர்த்தர் மோசையின் மேல் கோபம் உண்டவராகி
மோசை மேலே கோபம் வந்துட்டு அவன் தன்னுடைய இன்எஃபிஷியன்ஸை உணரும் பொழுது ஆண்டவரே நான் பேச்சு எனக்கு சரியாக வராது என்னால் அந்த ஜனங்களை கொண்டு வர முடியாது அப்படிலாம் சொல்லும் பொழுது ஆண்டவர் ஒன்றுமே சொல்லலை அதுக்கு ஆண்டவர் பதில் கொடுத்துக்கிட்டே வந்தார் ஆனால் வேற யாராயிலும் அனுப்புன்னு சொன்னோடனே ஆண்டவர் கோபம் வந்து விட்டது ஹி பிகேம் ஆங்கிரி வித் மோசஸ் ஏன் வந்து மோசை மேலே கோபப்பட்டார் என்றால் நீ அதுக்காகவே பிறந்திருக்கிறா உன்னே அதுக்காக தான் பிறக்க வச்சிருக்கிற நீ பிறக்கும் பொழுதே நீ வந்து அதற்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறாய் ப்ராப்பர் சைல்டு நான் ஆபிரகாமுக்கு ஈசா வாக்குத்தத்தம் செய்த பொழுது உன் சந்ததியார் இந்த தேசத்தை சுதந்தரித்து கொள்வார்கள் உன் சந்ததியார் அந்நிய தேசத்திலே 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் பின்பு அவர்களை வந்து நான் ஓங்கிய பயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் அவர்களை அவ்விடத்திலிருந்து நான் கொண்டு வருவேன் என்று சொல்லும் பொழுது உன்னை தான் மனசில் வச்சு நான் சொன்னேன் நீ அதுக்குன்னு நியமிக்கப்பட்டிருக்கிற டு ஃபில்ஃபில் த கமிஷன் அந்த கமிஷனை நிறைவேற்றும்படியாக உன்னை நான் நியமிச்சிருக்கும் பொழுது வேற யாராயிலும் அனுப்புன்னு சொல்கிறிய உன்னை அதற்கென்று நியமிக்கப்படும் பொழுது எனக்கு தேவை நீ தான் அந்த காரியத்தை செய்யணும் உன்னிடத்துலக்கு நான் எதையுமே எதிர்பார்க்கலை. உன்னுடைய படிப்பு எனக்கு தேவையில்லை, உன்னுடைய திறமை எனக்கு தேவையில்லை, உன்னுடைய செல்வாக்கு எனக்கு தேவையில்லை, உன்னுடைய அரசியல் தன்மைகள்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவை நீ தான். நான் உன்னை ஈக்யூப் பண்ணுவேன், உனக்கு வேண்டிய எல்லா விதமானதையும் நான் உனக்கு கொடுப்பேன், உனக்கு வேண்டிய பலத்தையும் ஞானத்தையும் உன்னுடைய தேவைகள் எல்லாத்தையுமே நான் சப்ளை பண்ணி உன்னை நான் பயன்படுத்துவேன். எனக்கு தேவை நீ தான், உன்னுடையது எதுவுமே எனக்கு தேவையில்லை, எனக்கு தேவை நீ தான் என்று கர்த்தர் அங்கே சொல்லுகிறார். He needed Moses. உன்னுடைய ஸ்ட்ரென்த்து, உன்னுடைய இதோ திறமைகள் எல்லாமே, உன்னுடைய விஸ்டம் எனக்கு தேவையில்லை, எனக்கு தேவை நீ தான். அதே போல் இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் நம்மை கொண்டு ஒரு ஊழியத்தை செய்யணும்னு விரும்புகிறார். கடைசி ஊழியம் மனவாட்டியின் ஊழியம். ஏழு சபைக்கால தூதர்கள் தங்களுடைய ஊழியத்தை முடிச்சுட்டு போயிட்டாங்க, அவங்களுடைய ஊழியம் முடிஞ்சு போச்சு. இப்பொழுது நம்ம டேன் வந்திருக்கிறது. நம்மை கொண்டு ஆண்டவர் ஒரு ஊழியத்தை செய்ய வேண்டும்னு விரும்பும் பொழுது நம்முடைய படிப்போ நம்முடைய திறமையோ அவருக்கு தேவையில்லை. நம்ம நம்ம தான் ஆண்டவருக்கு தேவை. நம்ம டோட்டலாக சரண்டர் பண்ணணும். அப்பொழுது நமக்கு வேண்டிய எல்லாத்தையும் அவர் தருவார். அவருடைய ஊழியத்தை செய்வதற்கு வேண்டிய திறமைகளை தருவார், டேலண்ட்ஸ் தருவார், அவர் வந்து எஜுகேஷன் தருவார், எல்லாமே தருவார். நமக்கு அவருக்கு தேவை நம்ம ஃபுல்லாக சரண்டர் பண்ணும் பொழுது ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவார். எனக்கு தேவை நீ தான், உனக்குண்டானது எல்லாம் எனக்கு தேவையில்லை. அதெல்லாம் எனக்கு தேவை மோசஸ் தான், நீ தான் எனக்கு தேவை. நீ வேற யாராயிலும் அனுப்புன்னு சொல்கிறிய, உன் மூலமாக தான் இந்த வேலையை செய்யணும்னு நான் வச்சிருக்கிறேன், உன்னை நான் நியமித்திருக்கிறேன், நீ வேற யாராயிலும் அனுப்புன்னு சொல்கிறது அது எவ்வளவு பெரிய தவறு என்று கர்த்தர் அங்கே அவன் மேலே கோபப்பட்டார். உன் மூலமாக இந்த ஊழியத்தை செய்ய விரும்புகிறேன். அதே போல் நம்ம மூலமாக இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் வந்து மனவாட்டி ஊழியத்தை செய்யணும்னு நினைக்கும் பொழுது நம்ம வந்து சரண்டர் பண்ண வேண்டும். கர்த்தருக்கு முழுசுமாக சரண்டர் பண்ணணும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படியாக ஒப்பு கொடுக்கணும். ஆதியாகமம் 3:15 இஸ்ரீன் வித்து வந்து என்ன சொன்னால் பூமியில் வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இஸ்ரீன் வித்து சர்ப்பத்தின் தலையை நசுக்கும் அப்படி என்று அவர் ஆதியாகமம் 3:15 சொல்லும் பொழுது அதுதான் பைபிளில் ஃபஸ்ட்டு ப்ராமிஸ் அது தான். அப்பொழுது கர்த்தர் என்ன செய்திருக்காருன்னா மரியாதை மனசில் நினச்சிருக்கிறார், மரியாதை மனசில் நினச்சி தான் அதை சொல்லியிருக்கிறார். அந்த இஸ்ரீ வந்து மரியாள். இப்பொழுது மரியாள் அங்கே வரும் பொழுது நீ நான் புருஷனை அறியாதபடி எப்படி நான் வந்து நான் கற்பன் தரிக்க முடியும் என்று சொல்லும் பொழுது தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, பரிசுத்தாவி உன்னிடத்தில் உன்மேல் நிழலிடும், உன்னிடத்தில் பிறப்பது பரிசுத்தமாக இருக்கும் என்று சொன்ன பொழுது அவள் என்ன சொல்லுகிறாள்? லூக்கா 1:37-38 வாசிக்கிறான்.
தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றால்.
இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. பாருங்க, அவள் உடனே சரண்டர் பண்ணுகிறார். அப்பொழுது ஆண்டவர் மரியாளுடைய கற்பத்திலே தனக்கென்று ஒரு சரீரத்தை உருவாக்கினார். தேவன் மாம்சத்தில் வழிபட்டார். ஆதியாகமம் 3:15 பிறகு அது நிறைவேறுது. ஆண்டவர் மனசில் மரியாதை வச்சிருக்கிறார். வேற யாரையும் மாற்ற முடியாது, வேற ஒரு பெண்ணை தெரிந்து கொள்ள முடியாது. அதான் மோசையை ஆண்டவர் வச்சிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வழி நடத்தும்படியாக மோசையை வச்சிருக்கும் பொழுது வேற பர்சனை மாற்ற முடியாது. நான் வந்து பாஸ்டராக இருக்கணும்னு ஆண்டவர் வச்சுருந்தாருன்னா வேற ஆளை மாற்ற முடியாது, நான் தான் அந்த ஊழியத்தை செய்யணும். நீங்கள் பிரைடாக இருக்கும் என்றால் உங்களுக்கு பதிலாக வேற ஒருத்தரை மாற்ற முடியாது. ஆண்டவர் உங்களை மனசில் வச்சிருக்கிறார். நீங்கள் பிரைடாக இருந்து ராப்சரில் பங்கு பெற வேண்டும். அப்படி வைக்கும் பொழுது நம்ம தான் ஃபுல்லாக சரண்டர் பண்ணணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு முற்றிலும் சரண்டர் பண்ண வேண்டும். இங்கே சவுலை ஆண்டவர் வந்து அங்கே மமலேக்கர் மேலே யுத்தத்துக்கு போகணும்னு சொன்னால் முழுசுமாக கீழ்ப்படியலை. அவர் இல்லாமல் நம்ம எதுவும் செய்ய முடியாது, ஆனால் நம்ம இல்லாமல் அவர் செய்ய முடியும். காட் கேன் டூ வித்தவுட் அஸ் வாட் வி கான்ட் டூ வித்தவுட் ஹிம். அவர் இல்லாமல் நாம் ஒன்றும் செய்ய முடியாது. என்னாலன்றி உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒரு மலத்தை கூட்டவோ குறைக்கவோ முடியாது. ஒரு மயிரை வெண்மையாக்கவோ கருப்பாக்கவோ உங்களால் கூடாது. அற்ப காரியம் கூட உங்களால் செய்ய முடியாது. ஆனால் நம்ம ஃபுல்லாக சரண்டர் பண்ணால் கர்த்தர் நம்மை பயன்படுத்த முடியும்.
ஆமென்.
அவருக்கு தேவை ஃபுல்லாக சரண்டர் பண்ணணும். அவருடைய வார்த்தைக்கு நம்ம ஃபுல்லாக ஒபே பண்ண வேண்டும். இல்லை, பவர் வந்து எப்படி இருக்கிறது? ரியல் பவர் எப்படி வருகிறது? ரியல் பவர் வந்து நம்மை முற்றிலும் சரண்டர் பண்ணுவது தான். ரியல் பவர் இஸ் பீயிங் ஏபிள் டு கான்கர் யுவர் செல்ஃப். பிரணா விதமாக சொல்லுகிறார், அண்ட் பிரிங் யுவர் செல்ஃப் சப்ஜெக்ட் டு கிரைஸ்ட் த வேர்டு. நீங்கள் முற்றிலுமாக உங்களை ஜெயிப்பது. நீங்கள் வந்து வார்த்தைக்கு கிறிஸ்து வார்த்தையாக இருக்கிறார், வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுப்பது, அப்பொழுது உங்களுக்கு ரியல் பவர் வரும். பெங்கம் ஏழாப்பு தான் படிச்சிருக்கிறார். அவர்கிட்ட ரொம்ப பண வசதி கிடையாது, ஆனால் அவர் ஃபுல்லாக சரண்டர் பண்ணார். கர்த்தர் அவரை வல்லமையாக பயன்படுத்தினார். உலகத்தில் எந்த ஊழியக்காரரும் பிரதப்பெண்ண போல ஊழியம் செய்யலை. 2000 வருஷத்தில் எந்த ஊழியக்காரரும் பிரதப்பெண்ண செய்த ஊழியத்தை செய்யலை. அவ்வளோ பெரிய மகத்தான ஊழியத்தை செய்வதற்கு அவருக்கு எப்படி அந்த பவர் வந்தது? ஃபுல்லாக சரண்டர் பண்ணார். அதனால் ஒரு சபையானது வார்த்தைக்கு ஃபுல்லாக சரண்டர் பண்ணிச்சுன்னா, இந்த கல்வாரி டேபர்னாக்கள் வார்த்தைக்கு ஃபுல்லாக சரண்டர் பண்ணால், இதுதான் வந்து பவர்ஃபுல் சர்ச்சாக இருக்கும். இங்கே இருக்கிறவங்க நீங்கள் அறகுறையாக இருந்தீங்கன்னா, உங்கள் மனசில் வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு, உங்கள் மனசில் வந்தபடியெல்லாம் நீங்கள் செய்துக்கிட்டு இருப்பீங்கன்னா, இந்த சபையானது வல்லமையான சபையாக இருக்காது. த பவர் இன் த சர்ச் இஸ் எபிலிட்டி டு ஹம்பிள் தெம்செல் டு த வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தைக்கு நம்மை தாழ்த்துவது, முற்றிலுமாக நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய சபையானது பவர்ஃபுல் சர்ச்சாக இருக்கும். எல்லாரும் தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை தாழ்த்தினால் அந்த ஹியூமிலிட்டி என்ன செய்யும் என்றால், ஹியூமிலிட்டி பிஃபோர் காட், தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தும் பொழுது ஆண்டவர் நம்மை வல்லமையாக பயன்படுத்துவார். ஆமீன்,
ஆமீன்.
இப்பொழுது சவுல் வந்து ஆகாகை உயிரோடு வைத்து விட்டான், ஆடு மாடுகளை உயிரோடு வைத்து விட்டான். கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? இப்பொழுது ராஜ்யபாரத்தை உன்னை விட்டு எடுத்து அதை வேற ஒருத்தனுக்கு கொடுக்க போகிற. 1 Samuel 15:28 வாசிக்கலாம்.
அப்பொழுது சாமுவேல் அவனை நோக்கி, கர்த்தர் இன்று உம்மிடத்திலிருந்து இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கலும் உத்தமனாயிருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார்.
கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், அந்த ராஜ்யபாரத்தை உம்மிடத்திலிருந்து அதை கிழித்து போட்டு உம்மை பார்க்கலும் உத்தமனாயிருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார். The Lord hath rent the kingdom of Israel from thee this day and hath given it to a neighbor of thine that is better than you. உன்னை விட நல்ல ஒரு உன்னுடைய தோழனுக்கு அதை கொடுத்தார் என்று சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். உன்னை விட உத்தமனாக இருக்கிற தோழனுக்கு அதை கொடுத்த. நீ வந்து முழுசுமாக ஒப்பு கொடுக்கலை, முழுசுமாக வார்த்தை கீழ்ப்படியலை. அமலேக்கரை முற்றிலும் நீ சங்கரிக்க வேண்டும் சொல்லும் பொழுது நீ கீழ்ப்படியாதனால கர்த்தர் வந்து உன்னுடைய ராஜ்யத்தை கிழித்து உன்னை விட உத்தமனாக இருக்கிற உன்னுடைய தோழனுக்கு அதை கொடுத்தார். அவனை விட உத்தமன் பெற்றார். எப்படி சவுலை போல பெற்றரானவன் யாரும் கிடையாது. அவனை போல அழகானவன் யாரும் கிடையாது. அவனை போல பலசாலி யாரும் கிடையாது. ரொம்ப ஹேண்ட்ஸம் ஃபெல்லோ. இஸ்ரவேலிலே அழகானவன்னா சவுல் தான். இஸ்ரவேலிலே பராக்கிரமசாலி யாருன்னா அது சவுல் தான். அப்போ அவனை விட பெற்றர் யார் இருக்கா? எல்லாரை விட டாலராக இருக்கிறது அவன் தான். நல்ல டாலர், பிகர், ஸ்ட்ராங்கர் எல்லாமே சவுலுக்கு தான் சேரும். அவனை விட அங்கே இஸ்ரவேலில் யார் பெட்டராக இருக்கிறார்? யார் வந்து டாலராக இருக்கிறா, யார் ஹேண்ட்ஸமாக இருக்கிறா? இல்லை, அவன் தான் எல்லாரை விட சிறந்தவன். ஒன்று சுவாமிகள் 9 முதல் 2 வசனங்களை வாசிக்கலாம்.
பென்யமீன் கோத்திரத்தாரில் கீஸ் என்னும் பேருள்ள மகா பராக்கிரமசாலியான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பென்யமீன் கோத்திரத்தான் ஆகிய அபியாவின் மகனான பெகோராத்திற்கு பிறந்த சேரோரின் புத்திரனாகிய அபியேலின் குமாரன். அவனுக்கு சவுல் என்னும் பேருள்ள சௌந்தரியமான வாலிபனாகி ஒரு குமாரன் இருந்தான். இஸ்ரவேல் புத்திரரில் அவனை பார்க்கலும் சௌந்தரியவான் இல்லை.
அவனை பார்க்கலும் சௌந்தரியவான், அவனை விட அழகானவன் யாரும் கிடையாது. வாசிக்கலாம்.
எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழா இருக்கத்தக்க உயரம் உள்ளவனா இருந்தான்.
எல்லா ஜனங்களும் அவனுடைய தோளுக்கு கீழா இருக்கிற உயரமா இருக்க, அழகாவும் இருக்கிறான் உயரமா இருக்கிறான். கொக்கு மாதிரி இல்லை, நல்ல கரெக்டா அழகா இருக்கிறான், நல்ல பெர்சனாலிட்டி. சிலர் உயரமாக இருப்பாங்க, கொக்கு மாதிரி இருப்பாங்க, அது அழகாக இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் இவன் வந்து டாலாகவும் இருக்கிறான், ஹேண்ட்ஸமாக இருக்கிறான், பராக்கிரமசாலியாக இருக்கிறான். இவனை விட யார் அப்படி இருக்கிறான்? ஆண்டவர் யாருக்கு அந்த ராஜ்யத்தை கொடுக்குறா? தாவீது கொடுக்குறா. தாவீது ஒரு ஷெப்பர்ட் பாய், ஆடுகளை மேய்க்கிறவன். இவனை விட அவன் அழகானவனா? இல்லை. இவனை விட அவன் பராக்கிரமசாலியாக இல்லை. இவனை விட அவன் டாலரா? இல்லை. ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், இவனுடைய ராஜ்யத்தை எடுத்து அவனுக்கு கொடுக்குறார். இவன் முழுசுமாக கீழ்ப்படியலை, அமலேக்கரே முற்றிலும் சங்கரிக்கவில்லை. அதனால் கர்த்தர் அவனுக்கு கொடுக்கும் பொழுது, உன்னை விட உத்தமன் என்று சொல்லும் பொழுது என்ன அர்த்தம் என்றார், உன்னை விட பெட்டர் என்று சொல்லும் பொழுது இவன் கர்த்தருக்கு தன்னை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறவன். ஹல்லேலூயா. நீ வந்து முற்றிலும் ஒப்பு கொடுக்காத யார் பெற்றவர் வந்து கர்த்தருக்கு முன்பாக தங்களை தாழ்த்துகிறவர். கர்த்தருக்கு தங்களை முற்றிலும் ஒப்புக் கொடுக்கிறவர்கள் தான் மற்றவர்களை காட்டிலும் பெற்றர். இஸ் பெட்டர் பிகாஸ் இஸ் ஹேம்பிள் பிஃபோர் காட். தாவீது எப்பொழுதுமே கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்துவான், ஆனால் சவுல் வந்து தன்னை தாழ்த்த மாட்டான். சுவாமியில் சொல்லுகிறான், நான் வந்து பலி செலுத்தணும் அப்படின்னு சொல்லுகிறான், நீ எனக்காக காத்துரு. அதுவும் இவன் கீழ்ப்படியலை. 7 காத்திருந்தான், சாமுவேல் வர லேட் ஆயிடுச்சு. அதனால் இவனே பலி செலுத்த ஆரம்பிச்சிட்டான். இப்பொழுது நீ போயிட்டு அந்த அமலேக்கர்களை நீ சங்காரம் பண்ணுன்னு சொல்லும் பொழுது அதுவும் முழுசுமாக கீழ்ப்படியலை. இவன் கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்துவதில்லை. எப்பொழுதுமே இவன் வந்து கர்த்தருடைய வார்த்தையை வந்து முழுசுமாக கடைப்பிடிக்க மாட்டான். ஆனால் தாவீது எப்பொழுதுமே தன்னை தாழ்த்துகிறான். எப்பொழுதுமே தன்னை தாழ்த்தினால அவன் வந்து பெட்டராக இருக்கிறான், சவுலை காட்டிலும் பெட்டர். அதே போல் நம்ம யார் வந்து பெட்டர் பீப்புள் என்றால், கர்த்தருக்கும் பாக தங்களை தாழ்த்துகிறவள் தான். ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்தார் என்றால், அந்த சவுளுடைய ராஜ்யத்தை ஆண்டவர் வந்து தாவீதுக்கு கொடுத்தார். தாவீது என்ன சொல்லுகிறான், என் மேன் ஆஃப்டர் ஹிஸ் ஓன் ஹார்ட், அவருடைய இதயத்துக்கு ஏற்ற ஒரு தாசன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் 13:21-22 வாசிக்கலாம்.
அது முதல் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்படியே தேவன் பென்யமீன் கோத்திரத்தனாகி கீசுடைய குமாரனான சவுலை 40 காலமாக அவளுக்கு கொடுத்தார். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவளுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன்.
இதோ இருதயத்துக்கு ஏற்றவன், எ மேன் ஆஃப்டர் ஹிஸ் ஓன் ஹார்ட், தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் தாவீது. இதே வசனத்தை தான் 1 Samuel 13:14 வாசிக்கிறோம். இப்பொழுதோ உம்முடைய ராஜ்யம் பாரம் நிலை நிற்காது, கர்த்தர் தம்முடைய இதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் தலைவனாக இருக்க கட்டளையிட்டார். சவுல் வந்து தேவனுடைய இதயத்துக்கு ஏற்றவன் அல்ல, தாவீது அவருடைய இதயத்துக்கு ஏற்றவன். இவன் தான் அவனை விட பெற்றவன். இவன் யார் இங்கே வந்து கர்த்தருடைய இதயத்துக்கு ஏற்றவர்களாக இருக்கிறோம், அங்கே தான் நம்ம சபையில் பெட்டர் பீப்புள். நீங்கள் பெட்டராக மாறணும், மற்றவங்களை காட்டிலும் நீங்கள் பெற்றவராக இருக்கணும்னா நீங்கள் தேவனுடைய இதயத்துக்கு ஏற்ற தாசர்களாக இருக்க வேண்டும். நான் வந்து மற்றவர்களை காட்டிலும் பெட்டராக இருக்க வேண்டும், அவங்கள விட நான் பெட்டராக இருக்கணும்னா கர்த்தருடைய இதயத்துக்கு ஏற்ற தாசனாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய இதயத்துக்கு ஏற்ற தாசனாக இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருக்கு முன்பாக என்னை தாழ்த்த வேண்டும், அவருடைய வார்த்தைக்கு முற்றிலும் கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுது நம்ம கர்த்தருடைய இதயத்துக்கு ஏற்றவர்களாக மாற முடியும். நீங்க எத்தனை பேர் அப்படி ஒப்பு கொடுத்தாலும் நீங்க எல்லாருமே பெட்டர் பீப்புளா மாறிடலாம். பெட்டர் எப்படி நம்ம பெட்டரா மாறுகிறோம்? He is better because he will just obey God. அப்படி ஆனால் தாவீது மிஸ்டேக் பண்ணவில்லையா? மிஸ்டேக் பண்ணான், ஆனால் உடனே அவன் ரீபென்ட் பண்ணுகிறான், மனம் திரும்புகிறான். சவுல் வந்து எப்பொழுதுமே தன்னை உயர்த்துகிறான், ஆனால் தாவீது எப்பொழுதுமே தன்னை தாழ்த்துகிறான். அவன் தவறு செய்யும் பொழுதெல்லாம் தன்னை தாழ்த்துகிறான், தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்கிறான், உடனே அவன் தன்னை சரிப்படுத்தி கொள்ளுகிறான். அதனால் தாவீது எந்த மிஸ்டேக்கும் பண்ணலை அப்படின்னு சொல்ல முடியாது. அவன் ஒவ்வொரு முறையும் தன்னை தாழ்த்துகிறான், ஆனால் சவுல் தன்னை தாழ்த்தவில்லை. அதனால் ராஜ்யபாரமானது அவனை விட்டு எடுக்கப்பட்டது. கர்த்தர் வந்து அவனை வந்து அந்த ராஜாவா இராதபடி ஆண்டவர் வந்து அவனை புறக்கணித்து போட்டார். ஆகாகை உயிரோடு வச்சிருக்கான், சாத்தானை அப்படியே உள்ளே பத்திரமாக வச்சிருக்கிறான், தன்னோட இதயத்துக்குள்ளே பத்திரமாக சாத்தானை வச்சுருக்கிறோம். சில படிக்கிற பையங்களை வந்து சிலர் சாத்தானை எப்போவுமே பக்கத்தில் வச்சுருப்பான், உள்ளேயே பக்கத்தில் வச்சுருப்பான், சர்ச்சில் வர சொல்லியும் செல்ஃபோனை பார்ப்பான், சாத்தானை எப்பவும் கூட வச்சுருப்பான். இங்கே நல்ல பிள்ளையாட்டம் இருப்பான், ஆனால் அந்த சாத்தான் அவங்க கூட தான் இருப்பான். அதனால் ஆகாக இவன் உயிரோடு வச்சுருக்கிறான். ஆகாக தான் முதலாவது கொலை செய்ய வேண்டும். அவன் தான் அமலேக்கியன், அவனை தான் ஃபஸ்ட்டில் வீழ்த்த வேண்டும். இவன் பத்திரமாக வச்சிருக்கிறான். சுவாமியில் திகதி வந்தான், அவனை வெட்டி போட்டான் என்று பைபிளை நம்ம வாசிக்கிறோம். அடுத்தபடியாக இதோ யுத்தம் வருகிறது. சாவிது இன்னும் ராஜாவாக மாறவில்லை. நம்ம பிரசங்கம் பண்ணக்கு நேரம் இல்லை, என் தொண்டையும் சரியாக ஒத்துழைக்க மாட்டேக்கு, ஸ்பீடாக பிரசங்கம் பண்ண முடியல. ஒன்று சுவாமியில் 30:19 வாசிக்கும் பொழுது, அமலேக்கியர்கள் வந்து தாவீதையும் அவன் மனைவி அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கொள்ளையடித்து கொண்டு போனார்கள். தாவீது என்ன செய்தான் என்றால் அவர்களோடு யுத்தத்துக்கு போய் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் மீட்டு கொண்டு வந்தான். அமலேக்கியர்கள் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறாங்க. சவுல் அன்னைக்கு முற்றிலுமாக அழிச்சிருந்தா, சாமுவேல் பேச்சை கேட்டு முற்றிலுமாக அழிச்சிருந்தா, அமலேக்கியர்கள் உயிரோடு இருக்க முடியாது. இன்னும் அமலேக்கியர்கள் உயிரோடு இருந்ததுனால தாவீது அவனுடைய பாளையத்துக்கு விரோதமாக வந்து அவனுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாரையுமே அவனோடு இருந்த எல்லாரையும் அவன் சிறைப்பிடித்து கொண்டு போகும் பொழுது தாவீதுக்கு அத்தடத்தில் விசாரித்து அவளோடு யுத்தம் பண்ணி ஒன்று விடாமல் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்தான். 19 வாசிக்கலாம்.
அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறியதிலும் பெரியதிலும், குமாரரிலும் குமார்த்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான்.
அதனால் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வர்றான். தாவீது வந்து ஜெயம் எடுக்கிறான். Here we know that all the Amalekites are not dead. அமலேக்கியர்கள் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறாங்க. Now David is fighting with the Amalekites. இன்னும் தாவீது ராஜாவை வரல, அவன் சவுலுக்கு பயந்து காட்டுக்குள்ளே தான் இருக்கிறான். அந்த நேரத்தில் அமலேக்கியர்கள் வருகிறார்கள். அமலேக்கியர்களை வந்து அவன் ஜெயம் எடுத்து அவங்களை கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வருகிறான். அதன் பின்பு கடைசியாக எஸ்ஸர் காலத்தில் வரும் பொழுது, எஸ்ஸர் காலத்துலேயும் அமலேக்கியர்கள் இருக்கிறாங்க, ஆனால் எஸ்ஸர் தான் அமலேக்கியர்களை முற்றிலும் சங்கரிக்கிறார். கடைசியாக எஸ்ஸர் காலத்திலே அமலேக்கியர்கள் இருக்காங்க. சவுல் எல்லாரையும் அவன் வந்து சங்கரிக்காதபடியினாலே, எல்லாரையும் அழித்து போடாதனாலே அமலேக்கியர்கள் அப்படியே வந்து காலகாலமாக அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. சாமுவேல் பேச்சை மட்டும் கேட்டு அந்த சவுல் எல்லா அமலேக்கியர்களையும் சங்கரித்திருந்தால் திரும்ப திரும்ப யுத்தம் வராது, திரும்ப திரும்ப பிரச்சனை வராது. சாத்தானை முற்றிலுமாக அப்புறப்படுத்தணும், அல்லது திரும்ப திரும்ப பிரச்சனை வரும். அதுதான் சில ஆத்மா வந்து வார்த்தைக்கு விரோதமாக போகும் பொழுது அது திரும்ப மனம் திரும்பாதுன்னு நமக்கு தெரியுது. அவங்கள முற்றிலுமாக சர்ச்சை விட்டு அனுப்பிடுதோம். ஏன் அனுப்பிடுதான்னா, உள்ளே வச்சுக்கிட்டே இருந்தால் திரும்ப திரும்ப தொல்லை கொடுக்கும். அதனால் சில ஆத்மாக்கள், ஒரு சில ஆத்மாக்கள் அது தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக பாவம் செய்யும் பொழுது அது மனம் திரும்பாது, திருப்பி திருப்பி ஆலோசனை கொடுக்கணும். திருப்பி திருப்பி அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் ஈவ இறக்கம் பார்க்காதபடி அதை அனுப்பிட்டா பிரச்சனையே முடிஞ்சு போகும். இந்த தாவீது சவுல் மட்டும் அப்படி செஞ்சுருந்தான்னா திரும்ப திரும்ப தொல்லை வராது. அதனால் இப்பொழுது தாவீது அமிலேக்கோட யுத்தம் போக வேண்டியதாச்சு. கடைசியாக எஸ்தர் காலத்தில் வரும்பொழுது எஸ்தர் வந்து அந்த கமிஷனை, ஆண்டவர் சொன்ன வார்த்தையை முற்றிலும் நிறைவேற்றினது எஸ்தர் தான். அவள் தான் என்ன செய்கிறாள் என்றால் அமலேக்கர்களை முற்றிலுமாக சங்கரிக்கிறாள். எஸ்தர் வந்து ராஜாத்தியாய் தெரிந்து கொள்ளப்படுகிறாள். வசி ஆகாஸ்வேருடைய மனைவியாக இருக்கிறாள். ரொம்ப அழகானவள். அதனால் அவருடைய அழகை எல்லாருக்கும் காண்பிக்க வேண்டும் என்று ராஜா விருப்பப்படுகிறார். அதனால் அவளை அழைத்து வரும்படியாக 7 பிரதானிகளை அனுப்பும் பொழுது அவள் வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டாள். 1:10 வாசிக்கலாம். 7:10
நாளிலே ராஜா திராட்சை ரசத்தினால் களிப்பா இருக்கும்போது மகா ரூபவதியாயிருந்த ராஜஸ்திரியாகிய வஸ்தியின் சௌந்தரியத்தை ஜனங்களுக்கும் பிரபுக்களுக்கும் காண்பிக்கும்படி ராஜ கிரீடம் தரிப்பிக்கப்பட்டவளாக அவளை ராஜாவுக்கு முன்பாக அழைத்து வர வேண்டும் என்று ராஜாவாகி அகாசுவேருவின் சமூகத்தில் சேவிக்கிற மெகுமான், பிஸ்தா, அர்போனா, பிக்தா, அபக்தா, சேதார், கர்காஸ் என்னும் 7 பிரதானிகளுக்கும் கட்டளையிட்டான்.
இதோ 7 பிரதானிகளுக்கு கட்டளையிட்டான். வஸ்தியை வந்து விருந்து, அங்கே விருந்தினுடைய 7வது நாளிலே ராஜா திராட்சை ரசத்தினாலே களிப்பாக இருக்கும் பொழுது தன்னுடைய பிரபுக்களுக்கும் தன ஜனங்களுக்கும் வஸ்தியை காண்பிக்க வேண்டும் என்று அழைத்து கொண்டு வரும்படியாக சொல்கிறான். டு பிரிங் வஸ்தி த குயின் பிஃபோர் த கிங் வித் த க்ரௌன் ராயல், டு ஷோ த பீப்புள் அண்ட் த பிரின்சஸ் ஹேர் பியூட்டி, ஃபார் ஷீ வாஸ் ஃபேர் டு லுக் ஆன், அவள் பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருப்பாள், எல்லோரும் குயினை பார்க்க வேண்டும் என்று கூப்பிடுகிறான். ஆகாஸ்வீர ராஜா கூப்பிடும் பொழுது அவள் வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டாள். வஸ்தி வந்து பெந்தகோச சபைக்கு அடையாளமாக இருக்கிறது. 7 தூதர்கள், பவுல், இரேனேஸ், மார்ட்டின், லூத்தர், வெஸ்லி, பிரதர் பென்காம், இந்த 7 தூதர்களும் இந்த பெந்தகோச மடவாட்டியை அழைக்கும் பொழுது நீங்கள் இந்த மெசேஜில் வாங்க அப்படின்னு அழைக்கும் பொழுது உங்களை வந்து டிஸ்பிளே பண்ணுங்கள், உலகத்துக்கு உங்களை டிஸ்பிளே பண்ணுங்கள், நீங்கள் அவருடைய மனவாட்டி என்பதை, அவருடைய குயின் என்பதை எல்லாருக்கும் முன்பாக டிஸ்பிளே பண்ணுங்கன்னு சொல்லி இந்த 7 பிரதானிகள், 7 தூதர்கள் அழைத்தும் அவள் நான் வரமாட்டேன்னு சொல்லிவிட்டாள். எனக்குன்னு ஒரு சொந்த சாபனை இருக்கிறது, நாங்கள் இந்த மெசேஜில் வர முடியாது, நாங்கள் அந்நிய பாஷையை பேசிக்கிட்டே நாங்கள் இருப்போம், எங்களுடைய சாபனம் பெருசு, எங்கள் சர்ச்சு ரொம்ப, எங்கள் பில்டிங்லாம் ரொம்ப பெருசு, எங்களுக்கு நிறைய பிரான்ச் சர்ச்செலாம் இருக்குது, அதனால் நாங்கள் அதை விட்டுட்டு வர முடியாது என்று அவர்கள் நாங்கள் மனவாட்டியாக மாற முடியாது, நாங்கள் சாபனத்தில் தான் இருப்போம்னு சொல்லிட்டாங்க. அதனால் அங்கே என்ன சொல்கிறாங்க அந்த பிரதானிகள், வஸ்திக்கு பதிலாக வேற ஒரு பெண்ணை தெரிந்து கொள்ள வேண்டும், அவளை விட பெட்டர் யார், எஸ்தர் வந்து அவளை விட பெட்டரா, இல்லை சவுலை விட தாவீது பெட்டரா, இல்லை சவுல் தான் அழகானவன், சவுல் தான் பராக்கிரமசாலி, ஆனால் தாவீது அவருடைய இதயத்துக்கு ஏற்றவன், தாவீது வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன், ஆனால் அவன் பெட்டர். அதே போல் இங்கேயும் அதே மாதிரி கேஸ் தான். வஸ்தி ரொம்ப அழகானவா, எஸ்தர் வந்து வஸ்திக்கு ஈக்குவல் அழகுன்னு சொல்ல முடியாது. வஸ்தி வந்து ரொம்ப பேரழகி, எல்லாரும் அவளை பார்க்கணும்னு சொல்லி ராஜா விரும்பும் பொழுது அவள் வரமாட்டேன்னு சொல்லிட்டார். இப்பொழுது அதை விட ஒரு உத்தமையை தெரிந்து கொள்ளணும்னு சொன்ன பொழுது, அதை விட பெட்டர் கேளை தெரிந்து கொள்ளணும்னு சொல்லும் பொழுது 120 நாடுகள்லேருந்து அங்கே எல்லோரும் வருகிறாங்க. அவங்க ஒரு வருஷமாக தங்களை ஆயத்தப்படுத்துகிறாங்க. கடைசியாக அங்கே எஸ்தர் அங்கே வருகிறாள். ஏகாய் சொன்ன காரியமே அல்லாமல் வேறொன்றினாலும் அவள் தன்னை அலங்கரிக்கவில்லை. ஏகாய் வந்து ராஜாவுக்கு நெருங்கிய ஒரு பிரதானி. அந்த ஏகாய் சொன்ன காரியமே அல்லாமல் வேறொன்றையும் அவளை அலங்கரிக்கவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2:14 வாசிக்கலாம்.
மொர்தெகாய் தனக்கு குமாரத்தியாய் ஏற்றுக்கொண்டவளும் அவன் சிறிய தகப்பனாகிய அபியாயிலின் குமார்த்திமான எஸ்தர் ராஜாவிடத்தில் பிரவேசிக்கிறதுக்கு முறை வந்தபோது அவள் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறொன்றும் கேட்கவில்லை.
இதோ ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறொன்றும், ஏகாய் என்று சொல்லும்பொழுது தீர்க்கதரிசி. இன்னைக்கு நமக்கு ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். அந்த தீர்க்கதரிசி தேவனுடைய சித்தத்தை அறிந்திருக்கிறார், தேவனோடு குளோஸாக இருக்கிறார். ஆண்டவருக்கு பிரியமானது என்னதுன்னு அவருக்கு தெரியும். அதனால் அந்த தீர்க்கதரிசி சொன்னபடி நம்மை அலங்கரிக்கிறோம். அதனால் பிரதர் பிரணாம் என்ன சொல்லுகிறார், த மெசேஜ் ஆஃப் த லேம், த மேரேஜ் ஆஃப் த லேம் என்ற செய்தியில், எஸ்தர் பேஜ்டு ஹர் ஹார்ட் பிஃபோர் காட், வாக்ட் அப் வித் அ மீக் அண்ட் ஹம்பிள் ஸ்பிரிட். அவள் தன்னை சுத்திகரித்து கொண்டாள், தாழ்மையும் சாந்தமான ஆவியோடு கூட அவள் நடந்தாள். எஸ்தர் ரெஃப்யூஸ் த வேர்ல்ட்லி அடோன்மெண்ட், உலகப்பரமான அலங்கரிப்பை அவள் புறக்கணித்தாள். ஷி டுக் த ஸ்பிரிட் இன் ஹர் ஹார்ட் டு கோ பிஃபோர் த கிங். அவள் வந்து ராஜாவுக்கும்பாக தாழ்மையான ஒரு ஆவியோடு போனாள். அதில் ராஜா ஏற்கனவே அடிபட்டார், கீழ்ப்படியாத பெண்களை கல்யாணம் கட்டக்கூடாது. வஸ்தி போல கீழ்ப்படியாத பெண்ணை நம்ம மேரேஜ் பண்ணக்கூடாது. யார் சாந்தமும் அமைதலாக இருக்கிறா அந்த பெண்ணை தான் குயினாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அங்கே ராஜா நினச்சிருக்கிறார். மற்ற பெண்களெல்லாம் தங்களை உலகப்புறமாக தங்களை அலங்கரித்து கொண்டு போனார்கள். ராஜா அவங்கள பார்த்தார், அவங்க வந்து எங்கே போயிட்டாங்கன்னா கான்குபின்ஸாக மாறிட்டாங்க, மறுமனையாட்டிகளாக மாறிட்டாங்க, ராணியாக மாறவில்லை. ராஜா அவங்கள பார்த்துட்டு அவருக்கு ஒத்து வரலன்னா அவங்க வந்து வேற ஒரு இடத்துக்கு போயிடறாங்க, கான்குபின்ஸாக மாறியிருந்தாங்க, அந்த இடத்துக்கு போயிடுவாங்க, வேற ஒரு மாடத்துக்கு போயிடுவாங்க. இப்பொழுது எஸ்தர் வரும் பொழுது, எஸ்தரை அங்கே பார்க்கும் பொழுது அவளுக்கு இருந்து அந்த சாந்தமான ஆவி இருக்கிறது, மீக் அண்ட் கைண்ட் ஸ்பீச். ராஜா அதுதான் எதிர்பார்த்தார். வஸ்தியை விட அவள் அழகுன்னு சொல்ல முடியாது, வஸ்தியை விட அவள் பெட்டர்னு சொல்ல முடியாது. ஆனால் அவள் அந்த ஸ்பிரிட்டோடு போகும் பொழுது, அந்த மீக் அண்ட் கைண்ட் ஸ்பிரிட்டோடு போகும் பொழுது, அந்த ஹம்பிள் ஸ்பிரிட்டோடு போகும் பொழுது, ராஜா வந்து அவளை ராணியாக மாற்றினார். ஆமீன்,
ஆமீன்.
இன்னைக்கு நம்ம ராஜா அப்படி தான் பிரியப்படுகிறார். உங்களுக்கு மீக் அண்ட் கைண்ட் ஸ்பிரிட் இருக்கான்னு பார்க்குறார். உங்களுடைய திறமைகள், வெளிப்படையான அழகு, ஆண்டவர் அதை பார்க்கலை. கைண்ட் அண்ட் மீக் ஸ்பிரிட், வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது, இணக்கமான ஆவி நம்மளத்தில் எதிர்பார்க்கிறார். வஸ்தி பெருமை பிடிச்சவள், ராஜாவுக்கு கீழ்ப்படிய மாட்டாள், தன் இஷ்டப்படி போகிறவள். அவள் தனக்கென்று ஒரு அவள் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துகிறாள். ஆனால் எஸ்தர் வந்து ராஜா கூட ஐக்கியப்பட வேண்டும் என்று விரும்புகிறார், ராஜா குயினோடு ஐக்கியப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அவள் வந்து ராஜ சமூகத்திலேயே வந்து நிற்கிறாள். அஞ்சாதியாரம் ஒன்றாம் வசனத்தில் ராஜ வஸ்திரம் தரித்து ராஜ சமூகத்தில் நிற்கும் பொழுது ராஜா பொச்சங்கவலை நீட்டுகிறார். நம்ம அவளை தேடி போகலை, அவன் நம்மளை தேடி வர்றான். அது மாத்திரமல்ல, நீர் வந்து நான் விருந்து ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன், நீர் வரணும்னு சொல்லி ரெண்டு முறை விருந்துக்கு அழைக்கிறார். அவன் வந்து என்னச்சா, நம்ம கூட என்டர்டைன்மெண்ட் பண்ணுகிறார். நான் அதைத்தான் விரும்பினேன். அது இந்த எஸ்தர்ட்ட இருக்கு, வஸ்திக்கிட்ட அது இல்லை. அவளுக்கு என்டர்டைன்மெண்ட்டே பிடிக்கலை, ராஜாவோடு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கணும்னு அவளுக்கு விருப்பம் இல்லை. இவள் என்னை விருந்துக்கு அழைக்கிறாள். இவள் எப்பொழுதுமே சாந்தமும் அமைதலான ஆவியோடு வருகிறாள். அதனால் எஸ்ஆர் ராஜாத்தையே உன் வேண்டுதல் என்ன, உன்னுடைய விண்ணப்பம் என்ன, ராஜ்யத்திலே பாதி கேட்டாலும் உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் தருவேன்னா என்ன அர்த்தம் என்றால், ராஜா வந்து நீ என்னோடு ஜாயிண்ட் ஹேராக இருன்னு சொல்கிறார், என்னோடு உடன் சுதந்திரவாளியாக இரு. ரோமர் 8:17 வாசிக்கலாம்.
நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே.
நம்ம பிள்ளைகளானால் சுதந்திரமேக்கு, நம்ம தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன், இயேசு கிறிஸ்துவோடு நம்ம உலகத்தை ஆளுகை செய்கிறோம், அவரோடு கூட இந்த உலகத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்கிறோம். நமக்கு ரெண்டு வேல்டு ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஹெவன் எர்த் மில்லினியம் அந்த உலகத்தையும் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்கிறீங்க, இந்த உலகத்தையும் சுதந்திரித்துக் கொள்கிறீங்க. ஆண்டவர் கிறிஸ்துவோடு கூட நம்ம ஆளுகை செய்வோம் உடனே. அதான் ராஜ்யத்தில் பாதி கேட்டால் என்றால் என்ன அர்த்தம் என்றால் நீ பாதி நாம் பாதி, நம்ம ரெண்டு பேரும் உடன் சுதந்திரவாளிகள். இந்த லேண்டு வந்து கூட்டுப்பட்டா, புருஷனுக்கும் மனைவிக்கும் கூட்டுப்பட்டா. நீனும் சுதந்திரவாளி, நானும் சுதந்திரவாளி. நீ என்னோடு நீ எனக்கு தான் எல்லாம் சொந்தம், ஆனால் நான் உனக்கு வந்து ஜாயிண்ட் ஹேராக உன்னை மாற்றுகிறேன், உன்னை வந்து உடன் சுதந்திரவாளியாக மாற்றுகிறேன். அதனால் என்னை எஸ்எட்டு சொல்கிறான், நம்ம உடன் சுதந்திரம். அந்த அளவுக்கு ராஜா தன்னை வந்து ஒப்பு கொடுக்கிறார். எஸ்ஸர் அந்த அளவுக்கு அவள் சாந்தமான ஆவி உடையவளாக இருக்கிறாள். வஸ்திரிட்ட நீங்கள் அதை பார்க்க முடியாது. வஸ்திரி பெருமை பிடித்தவள், தன் அழகிலே பெருமை பிடித்தவள். அவள் வந்து என்ன செய்ய மாட்டா, இணக்கமான ஆவியோடு கூட எல்லாரோடும் நல்ல பழக மாட்டா, யாருக்கிட்டையும் ஒரு வார்த்தை பேச மாட்டா. சில பெண்கள் அப்படி இருப்பாங்க, அது நல்ல சுபாவம் கிடையாது. யாருக்கிட்டையாவது ஒரு நாலு பேர்கிட்ட ரெண்டு வார்த்தை பேசக்கூடாதா? என்னாலும் பேசலைன்னா என்னைக்காவது ஒரு நாள் பேசக்கூடாதா? ஒரு நாளும் ஒரு வார்த்தை யார்த்தையும் பேச கிடையாது. சர்ச்சைக்கு வந்தால் ஒரு நாளும் ஒரு வார்த்தையும் யார்த்தையும் பேசினதே கிடையாது. அந்த மாதிரி ரிசர்வ் டைப்பாக நம்ம இருக்கக்கூடாது. அதுக்காக எல்லார்ட்டையும் போய் பேசணும் பாச சொன்னாருன்னு அதை வேறு தப்பாக எடுத்துடக்கூடாது. வாயாடியாகவும் இருக்கக்கூடாது. நம்ம சாந்தமும் அமைதலான ஆவியுடையவர்களாக இருக்க வேண்டும், இணக்கமான சுவாவம் உடையவர்களாக இருக்க வேண்டும். எஸ் இடத்துல அந்த ஸ்பிரிட் இருந்தது. அதை தான் ராஜா வந்து வசியை விட அவள் பெற்றர்னு ஆகுது. அவள் வந்து தன்னுடைய கேரக்டரை கொண்டு போகிறாள். அதனால் நீ உடன் சுதந்திரவாளியாக மாற முடியும். நீ உன்னை உன்னை நான் உடன் சுதந்திரவாளியாக மாற்றுகிறேன். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ராஜ்யபாரத்தை 127 நாடுகளை ஆளுகை செய்யலாம் என்று சொல்லுகிறார். அந்த அளவுக்கு ராஜாவுக்கு எஸ்ஸர் மேலே பிரியமாகிவிட்டது. எப்பொழுது வந்தாலும் தன்னுடைய பொச்சங்கோலை நீட்டுகிறார். அவள் அவ்வளோ ஒரு பொசிஷனில் இருக்கிறாள். அவள் ஒரு அநாதை பெண், ஷீ வாஸ் அன் ஆர்ஃபன். இப்பொழுது எஸ்ஸர் என்றால் ஸ்டார்னு அர்த்தம். அவள் மேலே உயர்ந்த ஸ்தானத்துக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறாள். இப்பொழுது அவளுக்கு பவர் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த பவரை வச்சு அமலேக்கர்களை அவள் வீழ்த்தவில்லை. அவளுக்கு பவர் இருக்கிறது, அவளுக்கு அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரத்தினாலே அமலேக்கரை வீழ்த்தாதபடி அவள் உபாச ஜபத்தினாலே வீழ்த்துகிறாள். ஹல்லேலூயா. அவள் வந்து ராஜாவுடைய துணையினாலே, ராஜாவுடைய ஃபேவர், ராஜாவுடைய தயவினாலே அவள் அமலேக்கரை வீழ்த்துகிறாள். அவள் தான் முற்றிலுமாக சங்கரிக்கிறாள். எஸ்ஸர் 3:1 வாசிக்கலாம்.
இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேரு அம்மெதத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியனை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களுக்கும் மேலாக அவருடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான்.
இது ஆகாகியனாகிய ஆமானை உயர்த்துகிறான். அவ்வளவு மொர்தெக்காய் அவனை வணங்குவதில்லை. இவன் ஏன் வணங்குவதில்லை? இவன் வந்து யூதன். யூதன் வந்து மனுஷன் வணக்கம் செய்ய மாட்டான். தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கு தான் ஆராதனை செய்வான். சும்மா படத்தை கும்பிட மாட்டான், சிலையை கும்பிட மாட்டான். இதெல்லாம் அரசியல்வாதிகள் எல்லாத்தையும் கும்பிடுவாங்க. அவர் கிறிஸ்டினா சீஃப் மினிஸ்டராக இருந்தாலும் அவர் போய் சிலையை கும்பிடுவார். அவர் சீஃப் மினிஸ்டர் அபிதமாக செய்கிறார் கிறிஸ்டினாக இருந்தும். ஏன்னா ஜனங்களை பிரியப்படுத்தணும், ஓட்டு வேணுமே. அவர் சிஎஸ்எ கிறிஸ்டின். அவர் போயிட்டு சிலை வழிபாடு செய்கிறாரு, பூசாரிகிட்டெல்லாம் போகிறாரு. எதுக்காக போகிறாரு? அரசியலில் அவர் இருக்கிறனால ஜனங்களுடைய ஓட்டு வேணுங்கிறதுக்காக செய்கிறார். அப்படிலாம் ஒரு உண்மையான கிறிஸ்தவன் செய்ய மாட்டான். மொர்தெக்காய் எப்படி செய்ய மாட்டான்? மனுஷனை வழங்க மாட்டான், சிலை வழிபாடு செய்ய மாட்டான். இதனால் மொர்தெக்காயை யார்? யூதன். யூதர்கள் எல்லாம் கொலை செய்ய வேண்டும். அமலேக்குன்னு என்றைக்குமே யூதர்களுக்கு விரோதமானவன். எல்லாரையும் கொலை செய்ய வேண்டும் என்று ராஜாவிடத்தில் கட்டளையும் பிறப்பித்து விட்டான். அந்த கட்டளை பிறப்பித்த பொழுது இப்பொழுது மொர்தெக்காய் வந்து எஸ்ஸர் கதை அறிவிக்கும் பொழுது எஸ்ஸர் உபாச ஜபம் செய்கிறாள். அவளுக்கு பவர் இருக்குது. ராஜா வந்து ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் தருவேங்கிறார். நீ என்னோடு உடன் சுதந்திரவாளி, ஆனாலும் அந்த பவரை வச்சு அவள் செயல்படாதபடி ஜெபத்தினால செயல்படுகிறான், ஃபாஸ்டிங் ப்ரேயர் பண்ணுகிறான். இவையான பிசாசு உபாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அன்றி வேற விதத்தினாலும் புறப்பட்டு போகாது. இந்த ஆமானை ஜெயிக்கணும், அந்த அமலேக்கனை ஜெயிப்பதுக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர் அவசியம். ஆமென்,
ஆமென்.
அது மாத்திரமல்ல, ராஜாட்ட போயிட்டு உடனே தான் ராணின்னு சொல்லிட்டு தன்னுடைய இதோ உரிமையை பாராட்டி அங்கே போய் ராஜாட்ட கேட்காதபடி ராஜாவை வந்து பிரியப்படுத்துகிறார். ராஜாவுடைய தயவை பெறுவதற்கு அவள் விருந்துக்கு அழைக்கிறாள். விருந்து வந்து நடக்கும் பொழுது அப்பொழுது வந்து அவள் வந்து உழுத சொல்லுகிறாள், எஸ்ஆர் ராஜாத்தியே, உன்னுடைய வேண்டுதல் என்ன, உன்னுடைய விண்ணப்பம் என்ன, ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் தருவேன் என்று சொல்லும் பொழுது என்னுடைய ஜனங்கள் இவ்விதமாக இருக்கிறார்கள், என்னுடைய மன்றாட்டுக்கு என் ஜீவனும் என் வேண்டுதலுக்கு என் ஜனங்களும் கொடுக்கப்படுவதாக. இப்படியாக துஷ்டனாகிய ஆமான் என்னுடைய ஜனங்களை எல்லாம் கொன்று குவிக்க வேண்டும் என்று திட்டம் போட்டிருக்கிறான். இந்த துஷ்ட ஆமான் தான் கடைசி நேரத்தில் சொல்லும் பொழுது ராஜாவுக்கு வந்து என்ன ஏற்படுத்து, கோபம் வந்து விட்டது. பின்பு நமக்கு வாசிக்க நேரம் இல்லை. ராஜா என்ன சொல்லுகிறார் என்றால், நீ வந்து சட்டத்தை ஏற்றி நீ வந்து நான் முத்திரை மோதம் போடுங்க, முத்திரை மோதத்தை கொடுத்து நீங்கள் முத்திரை போட்டு அனுப்புங்கள் என்று சொல்லும் பொழுது அந்த அமலேக்கியர்கள் முற்றிலுமாக சங்கரிக்கப்பட்டார்கள். எஸ்ஆர் புஸ்தகம் 9:15 வாசிக்கலாம்.
சூசானில் இருக்கிற யூதர் ஆதார் மாதத்தின் 14 கூடி சேர்ந்து சூசானில் 300 பேரை கொன்று போட்டார்கள். ஆனாலும் கொள்ளையிட தங்கள் கையை நீட்டவில்லை. ராஜாவின் நாடுகளில் உள்ள மற்ற யூதர்கள் தங்கள் பிராணனை தற்காக்கவும் தங்கள் பகைஞருக்கு விலகி இலைப்பார்தலை அடையும் ஒருமிக்க சேர்ந்து தங்கள் விரோதிகளில் 75,000 பேரை கொன்று போட்டார்கள். ஆனாலும் கொள்ளையிட தங்கள் கையை நீட்டவில்லை.
அந்த ரெண்டு வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் என்றால், கொள்ளையிடுவதற்கு தங்களுடைய கைகளை நீட்டவில்லை. இந்த அமலேக்கியர்கள் தான் யூதருக்கு விரோதமானவர்கள். ஆமான் ஒரு அமலேக்கியன், அவனுடைய ஜனங்கள் எல்லாருமே யூதருக்கு விரோதமானவர்கள். இன்னைக்கு பாருங்க, மத வெறி பிடித்தவர்கள்லாம் நமக்கு விரோதமானவர்கள். மத வெறி பிடித்தவங்க கிறிஸ்தவங்களுக்கு மற்ற மதத்தினருக்கு விரோதமாக செயல்படுவார்கள். அதனால் ஆமான் வந்து செல்வாக்கில் இருக்கிறான். இதனால் அமலேக்கியர்கள் யூதர்களை வெறுக்க ஆரம்பித்தார்கள், யூதர்களுக்கு விரோதியாக மாறினார்கள். இது சட்டம் மாறிவிட்டது. எஸ்ஆர் மூலமாக சட்டம் மாறும் பொழுது அவள் வந்து ஒரே நாளிலே 75,000 பேரை கொன்று போட்டார்கள், சூசானிலே 300 பேரை கொன்று போட்டார்கள். அந்த ரெண்டு வசனம் என்ன சொல்லுது, ஆனாலும் கொள்ளையிட தங்கள் கையை நீட்டவில்லை, அவங்களுடைய உடைமைகளை போய் கொள்ளையிடவில்லை. இவன் என்ன செய்தான், சவுல் என்ன செய்தான், கொள்ளையிட்டான். அந்த ஆடுகளில் முதல் தரமானது, மாடுகளில் முதல் தரமானது அவன் வந்து அதை இச்சித்து எடுத்துக்கொண்டான். இவங்க வந்து அதை ஒன்றுமே எடுக்கலை. சாத்தானை முற்றிலும் சங்கரிக்க வேணும், அவனுக்குரியது எதுவுமே நமக்கு வேண்டாம். அதனால் அவங்களுக்குரியது நமக்கு எதுவும் தேவையில்லை. சாத்தானை முற்றிலும் சங்கரிக்க வேண்டும், அமலேக்கியர்களை முற்றிலும் சங்கரிக்க வேண்டும், அதுதான் அவங்களுடைய நோக்கம். அந்த சவுல் போல இந்த எஸ்ஆர் கிடையாது. சவுல் அந்த கமிஷனை நிறைவேற்றவில்லை. கடைசியாக எஸ்ஆர் வந்து பழைய ஏற்பாட்டில் கடைசியாக எஸ்ஆர் அங்கே வருகிறார். அந்த எஸ்ஆர் வந்து என்ன செய்கிறாள் என்றால், அமலேக்கியரை முற்றிலுமாக சங்கரிக்கிறாள். எப்படி சங்கரிக்கிறாள், அவள் தன்னுடைய அதிகாரத்தினால தன்னுடைய பலத்தினால அல்ல, உபாச ஜபத்தினால, ராஜாவுடைய தயவினால, ராஜாவுடைய தயவை பெற்று அவள் ஜெயிக்கிறாள். பாருங்க, அதுதான் இந்த கடைசி கால மணவாட்டி. இந்த கடைசி கால மணவாட்டி சாத்தானை ஜெயிப்பாள். ஆமென். ஏவாள் தோல்வி அடைந்தாள். இத ரெண்டாவது சொந்த சபையானது பெந்தகோசே காலத்தில் வந்த சபையானது அல்பா பிரைடு நிக்கோலாய் மதஸ்தருடைய கிரிகள் வரும்பொழுது வீழ்ச்சி அடைந்து போனது, தோல்வி அடைந்தது. ஆனால் இந்த கடைசி காலத்தில் ஒமேகா பிரைடு வரும்பொழுது அது எஸ்ஆராக இருக்கிறது. அவள் ஜபத்தினாலும் ராஜாவுடைய தயவினாலும் கைண்ட் அண்ட் மீக் ஸ்பிரிட், அன்பான தாழ்மையான ஆவியினாலே தன்னை முழுசுமாக ராஜாவுக்கு சரண்டர் பண்ணி அவள் ஜெயம் எடுக்கிறாள். பாருங்க, இந்த யுத்தம் வேற மாதிரி யுத்தம். நம்ம நம்முடைய அதிகாரத்தையும் நம்ம பலாத்காரத்தையும் நம்முடைய ஃபோர்ஸையும் காண்பிக்க விரும்புவோம், ஆனால் அப்படி ஜெயிக்கலை, சாத்தானை அப்படி ஜெயிக்கலை. இவள் வந்து ஜபத்தினாலையும், ஒரு காரியத்துக்காக நம்ம ஜபத்தில் வைக்கணும். நம்ம சில துர்ச்செய்தியை கேள்விப்படுவோம், சில காரியங்களை கேள்விப்படும் பொழுது உடனே கொண்டு ஜபத்தில் வைக்கணும். பின்பு நம்ம பொறுமையாக இருக்கணும். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென். அப்படி தான் சாத்தானை ஜெயிக்கணும். இந்த கடைசி கால ஏவாள், இந்த செகண்ட் ஈவ் வந்து அவள் வஞ்சிக்கப்பட மாட்டாள். கிரைஸ்ட் இஸ் த மிஸ்ட்ரி ஆஃப் காட் என்ற செய்தியில் சி இஸ் ஆர்டைன் டு நாட் டு ஃபால். இந்த ஒமேகா பிரைடு வந்து விழுந்து போகும்படியாக நியமிக்கப்படவில்லை. சி ஓன்ட் ஃபெயில், அவள் வந்து தவற மாட்டாள். சி இஸ் ப்ரீ டெஸ்டினேட்டட் டு இட். பாருங்க, நம்ம விழுந்து போக முடியாது, நம்ம வஞ்சிக்கப்பட முடியாது, நம்ம அதுக்குன்னு நியமிக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. சி இஸ் ப்ரீ டெஸ்டினேட்டட் டு இட், அவள் அதுக்கென்று முன்குறிக்கப்பட்டிருக்கிறாள். இந்த கடைசி காலத்தில் ஈவில் ஏஜ், அதிக பாவம் நிறைந்த காலத்தில் சாத்தானுக்கு ஆண்டவர் ப்ரூவ் பண்ணுகிறார், இந்த மனவாட்டி வந்து ஏவாள் போல கிடையாது, அல்லது அந்த ஆதி அப்போஸ்தல சபையை போல கிடையாது, அது விழுந்து போனது. ஷி இஸ் நாட் லைக் ஈவ், ஷி இஸ் நாட் லைக் த டைப் ஆஃப் த உமன், அந்த மாதிரி ஒரு பெண் கிடையாது. இவள் வந்து என்ன செய்ய மாட்டாள், விழுந்து போக மாட்டாள். சாத்தானே உனக்கு ப்ரூவ் பண்ணுகிறேன், இந்த கடைசி கால மனவாட்டி விழுந்து போக மாட்டாள், அவள் முற்றிலுமாக பிசாசை ஜெயிப்பாள். ஹல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார். அதனால் நம்ம எந்த விதத்திலையும் நம்ம தோல்வி அடைய முடியாது. நம்முடைய லைஃப் ஆனது தோல்வி கிடையாது, சாத்தான் நம்மகிட்ட தோல்வி அடைவான். ஆமென். நீங்கள் கடைசி கால மனவாட்டியாக நியமிக்கப்பட்டிருப்பீங்கன்னா ஒரு காலம் நீங்கள் வீழ்ச்சி அடைய முடியாது. நம்முடைய விசுவாசம் அங்கே இருக்குது. பிரணா மூலமாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த ஏவாள் அப்படி கிடையாது. அதுக்கு நமக்கு வந்து எஸ்தர் தான் உதாரணம். ஆனால் எஸ்தர் வந்து கடைசியில் வந்து அந்த பெண் வந்து இந்த சவுல் செய்யாத காரியத்தை அவள் செய்கிறான். சவுலால் பெரிய ராஜா, அவனால் செய்யலை, அவன் வந்து ஆகாக உயிரோட வச்சுட்டான், ஆடு மாடுகளில் பிரதானமானதெல்லாம் எடுத்துக்கொண்டான். இந்த பெண் வந்து என்ன செய்கிறாள் என்றால், உபாச ஜபத்தினாலையும் அவள் வந்து ராஜாவுடைய தயவை பெற்று முற்றிலுமாக அமலேக்கர்களை சங்கரித்து விட்டாள். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், வானத்தின் கீழே அமலேக்கருடைய பெயர் வந்து இருக்கக்கூடாது, அமலேக்கியனை முற்றிலும் சங்கரிக்க வேண்டும். ஏனென்றால் என்னுடைய ஜனங்கள் வந்து அவர்கள் புறப்பட்டு போகும் பொழுது வழி மறித்தான், பலவீனர்களை அவன் வெட்டி போட்டான், அதை நான் மறக்கிறதில்லை, நான் அதை ஞாபகத்தில் வச்சிருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை எப்பொழுதுமே நினைவில் வைத்திருக்கிறார். ஆமென். அவர் தம்முடைய வார்த்தையை மறப்பதில்லை, அவர் வந்து அதை மனசில் வச்சிருக்கிறார். அதை கொண்டு எப்படி நிறைவேற்றுகிறார், இந்த எஸ்ஸர் மூலமாக நிறைவேற்றுகிறார். யாத்ராம 17 அதிகாரத்தில் சொன்னதை கடைசியாக எஸ்ஸர் என்கிற ஒரு பெண் மூலமாக, ஒரு சாதாரண ஒரு பெண், அவள் வந்து குயுனாக உயர்த்தப்பட்டு அவள் அமலேக்கியர்களை முற்றிலும் சங்கரிக்கிறாள். அதுக்கு பிறகு அமலேக்கியர்களை பற்றி நம்ம பைபிளில் வாசிக்கவே இல்லை. அமலேக்கியருடைய பேரை வானத்தின் கீழ் இராதபடி அவள் வந்து அழித்து போட்டாள். யார் எஸ்தர்? அதே போல் இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் ஒரு சபையை தெரிந்து கொண்டிருக்கிறார். அது ஒரு சூப்பர் சர்ச்சாக இருக்கிறது. உலகத்தில் இதுவரைக்கும் சாத்தானை ஜெயிக்காதவங்க இப்போ வந்து இந்த சபையானது சாத்தானை ஜெயிக்கிறது. சாத்தானை எல்லாருமே கொஞ்சம் தப்பை விட்டுட்டு வந்தாங்க, கொஞ்சம் அவன் தப்பிச்சிருவான், முழுசுமாக சங்கரிக்கலை. ஆனால் இந்த கடைசி கால மனவாட்டி சாத்தானை வந்து முழுசுமாக சங்கரிக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி? ஃபாஸ்டிங் ப்ரேயர், வெளிப்பாடான வார்த்தை. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையினாலே சாத்தானை முற்றிலுமாக சங்கரித்து நம்ம ராப்சரில் பங்கு பெறுகிறோம். ஆமீன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்மெல்லாம் ஜெபிக்கலாம். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். மெசேஜை நல்லா ஃபோர்ஸாக சொல்ல முடியல, நீங்கள் எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. அதனால் நம்ம விசேஷித்த ஜனங்களாக இருக்கிறோம். நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டால் நீங்கள் விசேஷித்த ஜனங்கள். அமலேக்கியனை முற்றிலுமாக சங்கரிக்கிற ஜனங்கள். எஸ்ஸர் அமலேக்கியன் ஆகாக ஆமானையும் அவனுடைய ஜனங்கள் விரோதிகள் எல்லாரையுமே முற்றிலும் சங்கரித்தாள். கர்த்தர் சொன்ன வார்த்தையை அவள் நிறைவேற்றினாள். சவுல் நிறைவேற்ற முடியவில்லை, ஆனால் ஒரு பெண் நிறைவேற்றுகிறாள். இந்த சபையானது, கடைசி கால சபை, மணபாட்டி சபையானது உலகத்தை, மாம்சத்தை, பிசாசை ஜெயிக்கிறதாக இருக்கிறது. முற்றிலும் ஜெயிக்கிறதாக இருக்கிறது. அறகுறையாக அல்ல, முற்றிலும் ஜெயிக்கிறவளாக இருக்கிறது. எல்லோரும் கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தாவே மக்கு சோத்திரம், இயேசுவே சோத்திரம், ஆண்டவரே சோத்திரம், ஆண்டவரே தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, ஹல்லேலூயா, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கரை திரை முற்றம் நீங்கிடவே காத்த நம்பி கரை திரை முற்றம் காத்த நம்பி வழியில்லை சேர்க்கும் வரை வழுவாமல் காத்திடுவோம், ஜெயமாக நடத்திடுங்கள் நான் பாடி ஜெய கொடி ஜமல்லுயாவன் நாமத்திக்கே அவன் நாமத்திற்கே. கேட்டதான வார்த்தைகளுக்காக சோரன் தினகரன் ஜெபம் பண்ணுவார்.
சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாக எங்கள் முற்பிதாக்களின் ஆண்டவரே, இந்த அருமையான ஆசிர்வதிக்கப்பட்ட உபவாச ஜப வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சபையாராக நாங்கள் கூடி வந்து உம்மை நோக்கி விண்ணப்பங்களை ஏறெடுக்கும்படி நீர் கொடுத்த இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இவ்வளோ நேரம் உடைய வார்த்தையை தியானிக்க கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அமலேக்கியரை கர்த்தாவே நீர் முற்றிலுமாக எப்படி அழிக்கிறீர், மனவாட்டியை கொண்டு எப்படி அழிக்கிறீர் என்று இவ்வளோ நேரம் நாங்கள் தியானித்தோம் கர்த்தாவே. நீர் உம்முடைய வார்த்தையை நிறைவேற்ற சர்வ வல்லமுள்ள தேவனாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மனவாட்டியாக எங்களை தெரிந்து கொண்டு எங்கள் மூலமாய் நீர் சாத்தானை கர்த்தாவே ஜெயிக்கிற தேவனாய் இருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு அந்த கிருபையை நீர் தந்திருப்பதுக்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் கர்த்தாவே. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து ப்ராமிஸ் லேண்டை நோக்கி போய் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தாவே நீர் அவர்களை மேக சமூகத்தினாலும் அக்னி சம்பத்தினாலும் நீர் வழி நடத்தினீர். அவர்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருந்தார்கள் கர்த்தாவே. ஆனால் ரெவிதீம் என்ற இடத்துல வரும்பொழுது அமலேக்கியர் அவர்களுக்கு விரோதமாக வந்து யுத்தம் பண்ணினார்கள் கர்த்தாவே. அப்பொழுது மோசே யோசுவாவை யுத்தம் பண்ணும்படி செய்து கர்த்தாவே மலை உச்சிலே போய் கர்த்தாவே ஜெபித்தான் கர்த்தாவே. அவருடைய ஜபத்தின் மூலமாக உம்முடைய ஜனங்களுக்கு நீர் மகத்தான ஜெயத்தை நீர் கொடுத்தீர் கர்த்தாவே. மோசே தன் கரத்தை உயர்த்தும் பொழுது அங்கே ஜெயம் அவர்களுக்கு கிடைத்தது கர்த்தாவே. அவ்விதமாக இன்னைக்கு நாங்கள் ஜபத்திலிருந்து ஜெயத்தை பெறும்படி இந்த ஃபாஸ்டிங் பிரேயரை நீர் எங்களுக்கு கொடுத்ததுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அவர்கள் முதலாம் யாத்திரையிலே இருந்தார்கள், இப்பொழுது நாங்கள் மூன்றாம் யாத்திரையிலே இருக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் ஆண்டவரே ராப்சரை நோக்கி கர்த்தாவே பாடி சேஞ்சை நோக்கி நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். அமலேக்கியன் எங்களுக்கு விரோதமாக அந்த சாத்தான் இருக்கிறான் கர்த்தாவே, ஆனாலும் அவனை முற்றிலுமாய் ஜெயிக்கும்படி நீர் எங்களை தெரிந்து கொண்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி நீர் வாசிக்க சொன்னீர் கர்த்தாவே. ஏனென்றால் மோசேயோட மினிஸ்ட்ரி அங்கே முடிந்து அங்கே ஜோஷுவாவோட மினிஸ்ட்ரி வருகிறது கர்த்தாவே. மணவாட்டி ஊழியத்தை இப்பொழுது நீர் கொடுத்திருக்கிறீர். மணவாட்டியின் மூலமாக நீர் ஜெயத்தை பெறுகிற தேவனாய் இருப்பதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. யோசுவா பட்டயத்தினால யுத்தம் செய்தான், ஆனால் ஜெயம் வந்து மோசேயின் கரத்தில் இருந்தது கர்த்தாவே. அதை ஆறும் ஊரோனும் ஆண்ட ஆரோனும் ஊரும் அங்கே பார்க்கும்பொழுது ஆண்டவரே ஒரு கல்லை கொண்டு வந்து வைத்து
மோசே அதில் உட்கார செய்து அவன் கரத்தை உயர்த்தி பிடிக்கும் பொழுது அந்த சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் கர்த்தா உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் ஜெயத்தை கொடுத்தீர் கர்த்தாவே. நீர் யெகோவா நிசியாக விளங்கினீர் ஆண்டவரே. இன்னைக்கும் நீர் எங்களுக்கு யெகோவா நிசியாக இருப்பதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே ஜபத்தில் நாங்கள் சோர்ந்து போகாதபடி இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். அனுதினமும் நாங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்க நீர் எங்களுக்கு அந்த கிருபையை நீர் தாரும் ஆண்டவரே. எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருக்க கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருந்து சாத்தானை ஜெயிக்க கர்த்தாவே, இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல இந்த கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த உலகப்பிரமான வாழ்க்கை ஒரு போராட்டமானதா இருக்கிறது. இதுல நாங்கள் முயற்சி செய்கிறோம், யுத்தம் செய்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் யோசுவாவை போல யுத்தம் செய்கிறோம் கர்த்தாவே. ஆனால் நாங்கள் ஜெபத்தில் இருந்தால் நீர் எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவனாக இருப்பதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த அமலேக்கியன் ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் வந்தது நிமித்தம் உம்முடைய கோபம் அந்த அமலேக்கியர் மேலே இருந்தது. வானத்தின் கீழ் அவர்கள் இராதபடி முற்றிலும் அவர்களை அழிக்க வேண்டும் என்று யோசுவாவுக்கு அந்த கமிஷனை நீர் கொடுத்தீர் கர்த்தாவே. அதே போல இந்த கடைசி காலம் மனவாட்டி கர்த்தாவே, அமலேக்கியரை முற்றிலும் அழிக்கும்படி சாத்தானை முற்றிலும் ஜெயங்கொள்ளும்படி நீர் எங்களை தெரிந்து கொண்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அன்னைக்கு மாம்சத்தின்படி அவர்கள் யுத்தம் செய்தார்கள், ஆனால் இன்னைக்கு எங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் பேட்டில் இருக்கிறது கர்த்தாவே. மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல ஆண்டவரே, வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனைகளோடு இன்னைக்கு நாங்கள் யுத்தம் செய்கிறோம் ஆண்டவரே. அதற்கு எங்களுக்கு நீர் சர்வாயுத வர்க்கத்தை கொடுத்திருக்கிறீர். ஹோல் ஆர்மர் ஆஃப் காட் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. எங்களுக்கு தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை கொடுத்திருக்கிறீர். எந்த சமயத்திலும் ஆவியில ஜபம் பண்ணும்படி அந்த ஸ்பிரிட் ஆஃப் பிரேயர் எங்களுக்கு கொடுக்கிறவராய் நீர் இருக்கிறீர் கர்த்தாவே. வார்த்தையினாலும் ஜபத்தினாலும் நாங்கள் சாத்தானை ஜெயிக்க கர்த்தாவே, முற்றும் நாங்கள் ஜெயங்கொள்ளூர்ல இருக்கத்தக்கதாக நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கலாத்தியர் 5 மாம்சத்தின் கிரியைகளையும் நீர் சொல்லியிருக்கிறீர், ஆவியின் கனிகளையும் குறித்து நீர் எழுதியிருக்கிறீர் ஆண்டவரே. ஜபத்திலிருந்து மாம்சத்தின் கிரியைகளை நாங்கள் முற்றிலும் ஜெயிக்க, ஆவியின் கனிகள் உடையவர்களா இருக்க எங்களுடைய கர்த்தாவை டெம்பரை நாங்கள் அந்த ஜபத்திலிருந்து ஸ்வீட்டன் பண்ணத்தக்கதாக நீர் ஆண்டவரே விரும்புகிற பிள்ளைகளாய், நீர் நேசிக்கிற பிள்ளைகளாய், ஆவிக்குரியவர்களாய் கர்த்தாவே, நல்ல சுவாவம் உடையவர்களாய் நாங்கள் இருக்கத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த உலக வாழ்க்கை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். இதில் இருக்கிற ஸ்ட்ரகிள் எல்லாத்தையுமே நாங்கள் ஜெபத்தின் மூலமாக ஜெயிக்கும்படி நீர் எங்களை தெரிந்து கொண்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த யோசுவா காலம் முடிந்து உம்முடைய பிள்ளைகள் ப்ராமிஸ் லேண்ட்ல வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே செட்டில் ஆனதுக்கு அப்புறம் அங்க ஆண்டவரே சவுல் அங்க ஃபர்ஸ்ட் கிங் ஆய் வந்தான். அத சாமுவேல் என்ற ப்ராஃபட் மூலமாக தேவனுடைய வார்த்தை அவனுக்கு சொல்லப்பட்டது கர்த்தாவே. அமலேக்கரை முற்றிலும் நீர் சங்காரம் பண்ண வேண்டும் என்று அந்த கமிஷனை கொடுத்து அனுப்பும் பொழுது அந்த சவுல் முற்றிலுமாக உமக்கு கீழ்ப்படியவில்லை ஆண்டவரே. அவனுடைய கண்கள் அந்த கொள்ளையின் மேல் பறந்து ஆடு மாடு முதலானவர்கள் முதல் தரமானவர்களை வைத்து அந்த ஆகாகியனாகிய அந்த ராஜா அமலேக்கின் ஆகாகை கூட அவன் உயிரோடே வைத்தான் என்று நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. அது உமக்கு விசனமாக இருந்தது கர்த்தாவே. அந்த சவுலை போல நாங்கள் இராதபடி அவன் பார்ஷியல் ஒபீடியன்ஸ் தான் உடையவனாக இருந்தான். நாங்கள் ஃபுல் ஒபீடியன்ஸ் கர்த்தாவே உமக்கு செலுத்தத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருக்கும் நீர் அந்த கிருபை நீர் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவிதமான கர்த்தாவே நீர் எங்கிடத்தில் அதை எதிர்பார்க்கிறீர் கர்த்தாவே. அறகுறை மனப்பான்மையோடு அல்ல, முற்றிலுமா எங்களை உமக்கு சரண்டர் பண்ண கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருக்கும் ஆண்டவரே அந்த கிருபை நீர் தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒரு மனுஷனை தெரிந்து ஒரு பர்பஸை நீர் கொடுக்கும் பொழுது நீர் அவனை பயன்படுத்துகிறீர் கர்த்தாவே. மோசே நீர் தெரிந்து கொள்ளும் பொழுது அந்த ஆண்டவர் ஆதியாகமத்தில் ஆபிரகாமத்தில் நீர் சொல்லும் பொழுது 400 உடைய ஜனங்கள் அடிமையாக இருப்பார்கள், ஆனால் அதன் பின்பு அவர்கள் அங்கிருந்து மிகுந்த பொருட்களுடனே வருவார்கள் என்று சொல்லும் பொழுது நீர் மோசேவை மனதிலே வைத்து அந்த ப்ராமிஸை கொடுத்தீர் ஆண்டவரே. ஆனால் மோசே உம்மிடத்தில் வந்து எக்ஸ்கியூஸை கொடுக்கும் பொழுது அவன் தன்னுடைய இன்எஃபிஷியன்சி சொல்லும் பொழுது நீர் அவனுக்கு உதவி செய்தீர் ஆண்டவரே. ஆனால் நான் போகவில்லை, வேற யாரையாவது அனுப்பும் என்று சொல்லும் பொழுது உம்முடைய கோபம் மூண்டது என்று நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் அந்த ப்ராமிஸை நீர் கொடுக்கும் பொழுது அது மோசே மூலமாய் தான் நடக்க வேண்டும் என்பதை நீர் அங்கே வைத்திருந்தீர் ஆண்டவரே. அதை யாராலுமே மாற்ற முடியாது கர்த்தாவே. அந்த ப்ராமிஸை நீர் நிறைவேற்றுகிற தேவன், அதற்கு யூ நீட் மோசஸ் கர்த்தாவே. மோசே உமக்கு தேவைப்பட்டான் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே இந்த கடைசி காலத்தில் சாத்தானை ஜெயிப்பதற்கு ஒரு இன்வின்சிபிள் ஆர்மி ஆண்டவரே, சூப்பர் சர்ச்சா இருக்கும் இருக்கும்படி நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர் கர்த்தாவே. நாங்கள் உம்முடைய வார்த்தைக்கு சரண்டர் பண்ணி சாத்தானை முற்றிலுமாய் ஜெயிக்க வேண்டும் என்பதை நீர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறீர் கர்த்தாவே. நாங்கள் சாக்கு போக்குகள் சொல்லாதபடி, அந்த சவுலை போல இராதபடி கர்த்தாவே, முற்றிலுமாய் எங்களை தாழ்த்த எங்கள் ஒவ்வொருக்கும் நீர் அந்த கிருபையை நீர் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த ஸ்திரீயின் வித்து சர்ப்பத்தின் தலையை நசுக்கும் என்று சொல்லும் பொழுது அந்த ப்ராமிஸை மேரியே நீர் மனதில் வைத்து கொடுத்தீர் ஆண்டவரே. தேவ தூதன் அவரிடத்தில் வரும் பொழுது ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்று சொன்னால், அவர் எவ்வளவு பெரிய ஆண்டவரே கர்த்தாவே, அந்த சப்மிஷன் அவளுக்கு நீர் கொடுத்தீர் கர்த்தாவே. இன்னைக்கு மேரி போல நாங்கள் என் டைம் பிரைட் இருக்கிறோம், உமக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறோம் கர்த்தாவே. ரியல் பவர் வந்து அந்த ஃபுல் ஒபீடியன்ஸ்ல இருக்கிறது என்று உம்முடைய தீர்க்கதரிசியின் மூலமாக எங்களுக்கு கொடுத்து சொல்லிக் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. முற்றிலுமாய் எங்களை நாங்கள் தாழ்த்தும் பொழுது தேவனுடைய வல்லமை நீர் எங்களுக்கு கொடுக்கிறீர் கர்த்தாவே. சாத்தானை நாங்கள் ஜெயிக்கும்படியாக நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீரே ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த ஆண்டவரே, சவுல் கீழ்ப்படியாதனால உம்மை பார்க்கிலும் உத்தமனாக இருக்கிற உம்முடைய தோழனுக்கு கர்த்தர் அந்த ராஜ்யத்தை கொடுக்கிறார் என்று சொல்லும்பொழுது அந்த சவுல் வந்த ஆண்டவரே, எல்லாரை பார்க்கிலும் அவன் ஹேண்ட்ஸமாக இருந்தான், டாலராக இருந்தான், ஸ்ட்ராங்கராக இருந்தான், ஆனால் ஆண்டவரே அவனை பார்க்கிலும் உத்தமன் என்று பார்க்கும்பொழுது பெட்டர் பர்சன் அந்த இஸ்ரவேல் நாட்டில் இல்லை கர்த்தாவே. ஆனால் தாவீது உம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற தாசனாக இருந்தான், அவன் உமக்கு கீழ்ப்படுகிறவனாக இருந்தான், உமக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறவனாக இருந்தான், அதனால் அவன் சவுலை விட பெட்டர் பர்சனாக இருந்தான், அவனுக்கு ராஜ்யத்தை கொடுத்தீர் ஆண்டவரே. அதே போல இன்னைக்கு மனவாட்டியாகிய எங்களுக்கு அந்த பெட்டர் கேரக்டரை நீர் தருகிறீர், பெட்டர் நேச்சரை தருகிறீர், பெட்டர் ஒபீடியன்ஸை தருகிறீரே. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நாங்கள் ஆண்டவரே உம்முடைய கமிஷனை நிறைவேற்றும்படி நீர் எங்களை தெரிந்து கொள்ளும் பொழுது எங்கள் மேல் ஒரு கான்பிடன்ஸை வைத்து நீர் அதை சொல்லும் பொழுது ஆண்டவரே, அதற்கு கீழ்ப்படிகளாக இருக்கத்தக்கதான அந்த கிருபை நீர் எங்களுக்கு தர வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அந்த சவுலாம் ஆண்டவரே, அந்த தாவீது அமலேக்கியருக்கு முன்பாக போய் யுத்தம் பண்ணி எல்லாத்தையுமே ரெக்கவர் பண்ணான் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. அதே போல இன்னைக்கு நாங்கள் ஜெபத்தில் காத்திருந்து சத்ரு எங்களிடத்திலிருந்து கொள்ளை கொண்டு போகிற எல்லா பிளஸிங்கும் நாங்கள் திரும்ப பெறத்தக்கதாக நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படி இருந்தாலும் கர்த்தாவே, அந்த அமலேக்கியன் அப்பொழுது முற்றிலுமாக அழியவில்லை, ஆனால் எஸ்தர் காலத்தில் வரும்பொழுது அந்த அமலேக்கியனின் பேரை வானத்தின் கீழ் இராதபடி நீர் அழித்து போட்டீர் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையானது அது என்றைக்குமே நிறைவேறுகிறதா இருக்கிறது, அதை சாத்தான் மேற்கொள்ள முடியாது கர்த்தாவே. அந்த வஸ்தி ஆண்டவரே ராஜாவோட ஐடென்டிஃபை பண்ண அவள் வரமாட்டேன் என்று சொல்லும் பொழுது டினாமினேஷன் பீப்புள் இன்னைக்கு இந்த மெசேஜோட ஐடென்டிஃபை பண்ணுவது இல்லை ஆண்டவரே. செவன் ஏஞ்சல் சொல்லும் பொழுது அந்த கிடைக்கும் என்று சொன்னான். இன்னைக்கு நாங்கள் இயேசு கிறிஸ்துவோட உடன் சுதந்திரவாளியாக இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு வானத்தையும் பூமியையும் நீர் கொடுக்கிறீர், உமோடு கூட சேர்ந்து எங்களுக்கு அந்த த்ரோனை நீர் ஷேர் பண்ணுகிறீரே கர்த்தாவே. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த எஸ்தர் ராஜாத்தி அவளுக்கு கிரீடம் சூட்டப்பட்டது, அவள் ராணியாக இருந்தால் அவளுக்கு பவர் கொடுக்கப்பட்டது, ஆனாலும் அவள் உபவாசத்தை ஜபத்தின் மூலமாக ராஜாவுடைய ஃபேவரை பெற்றுதான் அந்த அமலேக்கியர்களை ஜெயித்தாள் ஆண்டவரே. அதே போல இன்னைக்கு எங்களுடைய ராஜா ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவோட ஃபேவரை பெறும்படி இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு உம்முடைய ஃபேவர் தேவை, உம்முடைய தயவு தேவை ஆண்டவரே. உபவாசித்து ஜெபிக்கும் போது எஸ்தருக்கு கொடுத்த ஜெயத்தை ஈர் இன்றைக்கே எங்களுக்கும் தந்து எங்களுடைய வாழ்க்கையில போராடுகிற எல்லா சாத்தானின் கிரியைகளையும் அமலேக்கின் ஆவிகளையும் நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் முற்றிலுமாய் ஜெயம் எடுக்கிறோம் கர்த்தாவே. நீர் எங்களுக்கு அந்த தேவனாயிருப்பதற்காக கொன்று போட்டார்கள், 75,000 பேரை கொன்று போட்டார்கள். ஆனால் கொள்ளையின் மேல் தங்கள் கையை நீட்டவில்லை என்று சொல்லும் பொழுது அங்க சவுல போல அவங்க பிஹேவ் பண்ணல கர்த்தாவே. அவனுடைய கண்கள் கொள்ளையின் மேல் பறந்தது. ஆண்டவரே, இன்னைக்கு கடைசி கால மனவாட்டி சாத்தானுடைய காரியங்கள் எதுவுமே அவள் இச்சிக்கிறவள் அல்ல என்பதை நீர் சாத்தானுக்கு ப்ரூவ் பண்ணுகிற நேரமாய் இருக்கிறது. ஆண்டவரே, ஸ்மார்ட் போன் மேல எங்கள் கண்கள் போகாதபடி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இதை ஜெயிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த பவர் ஆஃப் ரெசிஸ்டிங் தாரும், அந்த பவர் ஆஃப் தி ஹோலி கோஸ்ட் தாரும். அது ஒரு அமலேக்கியன், அதை டிஸ்ட்ராய் பண்ண வேண்டும் என்று எங்களுக்கு அந்த அனாயின்சிங் நீர் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுக்கு அந்த கிருபையை நீர் தாரும். ஆண்டவரே, நாங்கள் எஸ்தரா இருக்கிறோம், என் டைம் பிரைடா இருக்கிறோம். மனவாட்டி சாத்தானை ஜெயிக்கும்படி நீர் தெரிந்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, முதலாம் ஏவாள் விழுந்து போனால், அல்பா பிரைட் நிக்கோலாய் மதஸ்தருடைய கிரியையில விழுந்து போனால், இன்னைக்கு ஒமேக்ரா பிரைடை எங்களை கொண்டு வந்திருக்கிறீர். நாங்கள் ஒருபோதும் விழுவதில்லை என்று நீர் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறீர். நீர் எங்களை அப்படி தெரிந்து கொண்டிருக்கிறீர் கர்த்தாவே. இன்வின்சிபிள் ஆர்மியா எங்களை வைத்திருக்கிறீர். சாத்தானை முற்றிலுமாய் ஜெயிக்க எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ப்ராமிஸ், பாடி சேஞ்ச் அண்ட் ராப்சர். ஆண்டவரே, அதனால் நாங்கள் பங்கு பெறத்தக்கதாக நீர் உதவி செய்ய போறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த உபாசபத்தை கேட்டு அவிதமாய் எங்களை ஆசீர்வதித்து சாத்தானின் மேல முற்றிலுமான ஜெயத்தை பெறும்படி ஆண்டவரே, நீர் கிருபை செய்ய போறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம்.
நம்முடைய ஜெபத்தை கேட்டபடினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.